بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين இந்த அமர்வுக்கு தலைமை வகிக்கின்ற எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர் ஷேக் ஜமீல் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற எனது பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமூக மேம்பாட்டிற்காக, சமூகத்தின் முன்னேற்றத்துக்காக, வளர்ச்சிக்காக உழைப்பது எப்படி, எவ்வாறு என்ற பொருளில், தலைப்பில் இங்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற குறுகிய கால நேரத்துக்குள் முக்கியமான சில விஷயங்களை உங்களோடு கலந்துரையாடலாம் என்று எதிர்பார்க்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு பொருளாக இந்த பொருளை, இந்த தலைப்பை நான் கருதுகின்றேன். சமூகத்தின் முன்னேற்றத்துக்காக தன்னாலான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்ற உணர்வு இல்லாத எந்த ஒரு சமூக உறுப்பினரையும் நாம் இன்று காண முடியாது. ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு வழியில் சமூகத்துக்கான தனது பங்களிப்பு செய்யப்பட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் விரும்புகிறார், ஆசிக்கிறார். ஆனால் அந்த பணி எவ்வாறு, எப்படி அமைய வேண்டும் என்பதில்தான் மயக்கமும் குழப்பமும் நிலவி வருகிறது. எனவேதான் இஸ்லாமிய நோக்கில் சமூக மேம்பாட்டுக்காக உழைப்பது என்பது எவ்வாறு, எப்படி அமைய வேண்டும் என்பதை இங்கு காலத்தின் தேவை கருதி உங்களோடு கலந்துரையாடலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆரம்பமாக ஒரு சமூகத்தின் மேம்பாடு அல்லது அபிவிருத்தி என்று சொல்கின்ற போது நாம் என்ன கருதுகிறோம் என்பதை சுருக்கமாக வேணும் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சமுதாயத்தின் மேம்பாடு, முன்னேற்றம் என்பது வெறுமனே அதன் பொருளாதார முன்னேற்றத்தில் அல்லது கல்வி சுகாதார மேம்பாட்டில் மாத்திரம்தான் தங்கியிருக்கிறது என்று கருதினால் அது பிழையானது. ஒரு சமுதாயத்தின் மேம்பாடும் முன்னேற்றமும் அந்த சமுதாயத்தின் பொருளாதார வளத்தில், கல்வி சுகாதாரத்தை பொறுத்தவரை நிலவுகின்ற ஆரோக்கியமான நிலையில் தங்கியிருக்கிறது என்பது உண்மையாயினும், அதே நேரத்தில் அந்த சமுதாயம் ஆன்மீக தார்மீக ரீதியாகவும் ஒழுக்க பண்பாட்டு ரீதியாகவும் விருத்தி அடைந்த ஒரு சமுதாயமாக, பக்குவப்பட்ட பண்பட்ட சமுதாயமாக, ஆன்மீக ரீதியாக தார்மீக ரீதியாக நெறிப்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயமாக இருப்பது முக்கியமானது. அதேபோல ஆன்மீக தார்மீக ரீதியாக ஒழுக்க பண்பாட்டு ரீதியாக ஒரு சமுதாயம் மேம்பாடு அடைந்து இருந்தால் மாத்திரம் போதாது, மறுபக்கத்தில் பொருளாதார வகையிலும் கல்வி சுகாதார வகையிலும் அந்த சமுதாயம் கண்டிப்பாக கட்டாயமாக விருத்தி அடைந்திருத்தல் வேண்டும், மேம்பாடு உடையதாக விளங்க வேண்டும். இந்த வகையில் நான் உண்மையில் உங்களோடு ஒரு சமுதாயத்தின் ஆன்மீக தார்மீக மேம்பாட்டுக்காக எவ்வாறு, எப்படி உழைப்பது என்பது பற்றி கலந்துரையாட வரவில்லை. மாற்றமாக ஒரு சமுதாயத்தின் பௌதீக மேம்பாடு பற்றி, அதாவது பொருளாதார கல்வி சுகாதார விருத்தி அபிவிருத்தி பற்றி இஸ்லாமிய நோக்கில் கலந்துரையாடலாம் நினைக்கிறேன். ஏனென்றால் முஸ்லிம்களை பொறுத்தவரையில் ஆன்மீகம் எந்த அளவு முக்கியத்துவம் பெற வேண்டும், தார்மீகம் எந்த அளவு முக்கியத்துவம் பெற வேண்டும், ஒழுக்க பண்பாடு எந்த அளவு அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது அவர்கள் நன்கு அறிந்த ஒன்று. அதற்காக நீண்டெடும் காலமாக நமது சமுதாயமும் சமுதாயத்தின் இயக்கங்களும் அமைப்புகளும் உழைத்து வருகின்றன. ஆனால் ஒப்பீட்டு ரீதியில் சமுதாயத்தின் பௌதீக மேம்பாடு பற்றி, பௌதீக முன்னேற்றம் பற்றி, விருத்தி பற்றி அலட்டிக் கொள்வது, சிந்திப்பது குறைவாக உள்ளமை அவதானிக்கப்பட்டு, அந்த வகையில் தான் அந்த பகுதியை உங்களோடு இன்றைய இந்த அமர்விலே கலந்துரையாடுவது மிக பொருத்தமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு சமுதாயத்துடைய பௌதீக மேம்பாடு அடிப்படையில் மூன்று விஷயங்களிலே காணப்படுகின்ற அபிவிருத்தியில் தங்கியிருக்கிறது. ஒன்று, அந்த சமுதாயத்துடைய பொருளாதார நிலை. இரண்டாவது, அந்த சமுதாயத்துடைய கல்வி நிலை. மூன்றாவது, அந்த சமுதாயத்துடைய சுகாதார நிலை. இந்த மூன்று நிலைகளும் ஆரோக்கியமாக இருந்தால் அந்த சமுதாயம் பௌதீக ரீதியாக மேம்பாடுடைய ஒரு சமுதாயமாக இருக்கிறது. எனவேதான் அபிவிருத்தியை அளப்பதற்கு, ஒரு நாட்டின் முன்னேற்றத்தை அளப்பதற்கு முக்கியமான அளவுகோள்களாக பொருளாதாரத்தையும் கல்வியையும் சுகாதாரத்தையும் வைத்திருக்கிறார்கள். அதில் எந்த தப்போ தவறோ இஸ்லாமிய நோக்கிலும் கிடையாது. மட்டுமல்ல, உண்மையில் ஒரு சமுதாயம் ஆன்மீக வகையில், தார்மீக வகையில், ஒழுக்க பண்பாட்டு வகையில் மேம்பாடு அடைவதற்கும் பொருளாதார மேம்பாடு அவசியமாக இருக்கிறது. கல்வித்துறை முன்னேற்றம் அவசியமாக இருக்கிறது. சுகாதார வகையில் ஒரு சமுதாயம் ஆரோக்கியமாக இருப்பதும் தேவையாக இருக்கிறது. இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், ஒரு சமுதாயத்துடைய பொருளாதாரம் ஆரோக்கியமாக இல்லாத போது அது அந்த சமுதாயத்தின் ஆன்மீக வாழ்க்கையை பாதிக்கும், ஒழுக்க வாழ்க்கையை பாதிக்கும், பண்பாட்டை நடத்தையை பாதிக்கும் என்பது யதார்த்தம் உண்மை மாத்திரமல்ல, இஸ்லாமிய நோக்குமாகும். இஸ்லாமிய நோக்கிலும் ஒரு சமுதாயத்தின் ஆன்மீகத்தை தெளிவாக சொல்வதாக இருந்தால், இஸ்லாமிய நோக்கில் ஈமானை, தீனை பொருளாதாரத்துறையில் காணப்படுகின்ற பின்னடைவு பாதிக்கிறது. அவ்வாறே கல்வித்துறையில் காணப்படுகின்ற பின்னடைவும் அறிவின்மையும் ஒரு சமுதாயத்துடைய ஈமானிய வாழ்க்கையை, ஒழுக்க வாழ்க்கையை, பண்பாட்டு வாழ்க்கையை மிக மோசமாக பாதிக்கும். அதே போல ஒரு சமுதாயத்துடைய சுகாதாரம் சீர்குலைந்திருந்தால், ஆரோக்கியமாக இல்லாத போது அதுவும் ஒரு சமுதாயத்துடைய ஈமானை, தீனுடைய வாழ்க்கையை பாதிக்கும் என்பதை நாம் மிக தெளிவாக உணர்ந்து கொள்வது மிக முக்கியமானது நினைக்கிறேன். எனவே ஒரு சமுதாயத்துடைய மேம்பாட்டுக்கு தடையாக உள்ள அம்சங்கள் என்று இந்த மூன்று அம்சங்களையும் நாங்கள் அடையாளப்படுத்தலாம். ஒரு சமுதாயத்துடைய முன்னேற்றத்துக்கு, விருத்திக்கு, மேம்பாட்டுக்கு தடையாக உள்ள அம்சங்கள் மூன்று. ஒன்று, வறுமை அல்லது பொருளாதார பிரச்சினை. இரண்டாவது, கல்வி அறிவின்மை அல்லது கல்வித்துறையில் காணப்படுகின்ற பின்னடைவு. மூன்றாவது, சுகாதார பிரச்சினைகள், நோய்கள். இந்த மூன்றும் ஒரு சமுதாயத்தை, அதன் முன்னேற்றத்தை மிக மோசமாக பாதிக்கக்கூடியவை என்பதை உலகம் ஏற்றுக்கொள்வது போல தீனுல் இஸ்லாமும் ஏற்றுக்கொள்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வகையில் சமுதாயத்தின் மேம்பாட்டுக்காக உழைக்க விரும்புபவர்கள், பாடுபட விரும்புபவர்கள், ஆன்மீக தார்மீக முன்னேற்றத்துக்காக உழைப்பது போல, ஈமானிய வளர்ச்சிக்காக விருத்திக்காக உழைப்பது போலவே, ஒரு சமுதாயத்தின் பொருளாதார மேம்பாட்டுக்காகவும், கல்வி முன்னேற்றத்துக்காகவும், சுகாதார வளர்ச்சிக்காகவும் பாடுபடுவது சன்மார்க்க கடமை என்ற கருத்தை தான் இங்கே இந்த உரைக்கூடாக முக்கியமாக நான் ஆரம்பமாக வலியுறுத்தி வருகிறேன். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில், ஒரு முஸ்லிமுக்கு அடிப்படையில் முப்பெரும் கடமைகள் இருக்கின்றன. அந்த மூன்று கடமைகளையும் ஏக காலத்தில் ஒரு முஸ்லிம் நிறைவேற்றுகின்ற போதுதான் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில், மறுமையில் அவன் தப்பிக்கொள்ள முடியும், அல்லாஹ்வின் அருளையும் திருப்தியையும் பெற்றுக் கொள்ள முடியும். அந்த மூன்று கடமைகளையும் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், முதலாவது கடமை அல் ஹிலாஃபா, இரண்டாவது கடமை அல் இபாதா, மூன்றாவது கடமை அல் இமாரா. அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, இந்த பூமியிலே நான் என்று ஹலீஃபாவை படைக்க போகிறேன் என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ்வின் பிரதிநிதி தான் ஒவ்வொரு மனிதனும். எனவே ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக நின்று இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிம் கடமையாற்ற வேண்டும். ஹிலாபத்துடைய பணியை, அல்லாஹ்வுடைய பிரதிநிதி என்ற நிலையில் தனது பொறுப்புகளை, கடமைகளை அவன் நிறைவேற்ற வேண்டும். இது முதலாவது கடமை. இரண்டாவது, இபாதத். இந்த வகையில் இபாதத் என்ற கடமையை, அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடிய கடமையையும் ஒரு முஸ்லிம் நிறைவேற்ற வேண்டும். இந்த இரண்டு கடமைகளோடு மூன்றாவது ஒரு கடமையும் இருக்கிறது. அதனைத்தான் அல் இமாரா என்று சொல்கிறோம். அல் இமாரா என்பது வளப்படுத்துவது, இந்த உலகத்தை வளப்படுத்துவது, மனித சமுதாயத்துக்காக உழைப்பது, மனித சமுதாயத்தின் நலனுக்காக பாடுபடுவது, இந்த உலகத்தில் ஆக்கப்பூர்வமான பணிகள் ஈடுபடுவது, இந்த உலகத்தின் முன்னேற்றத்துக்கு, அபிவிருத்திக்கு தனது பங்களிப்பை செய்வது. ஒருவர் ஹிலாபத் இபாதத் என்ற இரண்டு கடமைகளை நிறைவேற்றிய போதிலும் மூன்றாவது கடமையான இமாரத்தை, இந்த உலகத்துக்கு மனித சமுதாயத்துக்கு தன்னால் ஆக வேண்டிய அந்த பணியை நிறைவேற்றாத போது நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே அவர் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அல்லாஹ் மனிதனை படைத்த நோக்கத்தை பற்றி இப்படி சொல்கிறான், அல்லாஹ் இந்த பூமியிலிருந்து உங்களை படைத்து இந்த பூமியை வளப்படுத்துகின்ற, இந்த பூமிக்கு பங்களிப்பு செய்கின்ற, இந்த பூமியில் ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபடுகின்ற அந்த பொறுப்பை உங்களுக்கு தந்து இந்த பூமியிலே உங்களை வாழ வைத்திருக்கிறான் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. உங்களுடைய பணி என்ன, எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், இஸ்தாமரக்கும் வஅன்ஷாக்கும் மினல் அர்த் வஸ்தாமரக்கும் ஃபீஹா, இந்த பூமியை வளப்படுத்துகின்ற, இந்த பூமியை விருத்தி செய்கின்ற ஒரு பொறுப்பு உங்களுக்கு தரப்பட்டிருக்கு என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே பொருளாதார மேம்பாட்டுக்காக உழைப்பது என்பது, கல்வி மேம்பாட்டுக்காக உழைப்பது என்பது, சமுதாயத்தின் சுகாதார நிலைக்காக பாடுபடுவது என்பது ஒரு லௌகீக விவகாரம் அல்ல, ஒரு உலக விஷயம் அல்ல, ஒரு துனியா சார்ந்த விஷயம் அல்ல, மாறாக ஒரு மூமினுடைய அடிப்படையான முப்பெரும் கடமைகளில் ஒன்று. அல் கிலாஃபா, அல் இபாதா, அல் இமாரா, முதல் இரண்டு கடமைகளையும் ஒரு மனிதன் நிறைவேற்றினாலும் மூன்றாவது கடமையை, சமூக மேம்பாட்டுக்கான தனது பங்களிப்பை, சமூகத்தின் முன்னேற்றத்துக்கான தனது பங்களிப்பை, மனித சமுதாயத்தின், தான் சார்ந்த சமுதாயத்தின் உலக மேம்பாட்டுக்கான பங்களிப்பை செய்யாத போது அவன் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளியாக மாறுகிறான் என்ற உண்மையை நாங்கள் உணர வேண்டும். அல் குர்ஆன் எத்துணை அழகாக இந்த உண்மையை பல இடங்களிலே விளக்குகிறது என்று பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு இருக்காவும் வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃஅலுல் கைர் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ருக்கு செய்யுங்கள், நீங்கள் சுஜூத் செய்யுங்கள், அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்கள், ருக்கு செய்து சுஜூத் செய்து அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யுங்கள். இத்தோடு அல்லாஹ் தனது கட்டளையை நிறைவு செய்யவில்லை. தொடர்ந்து சொல்கிறான், வஃஅலுல் கைர், மனித சமுதாயத்துக்கு நன்மை செய்யுங்கள், மனித சமுதாயத்துக்காக நன்மை செய்யுங்கள், உலகில் வாழ்கிற மனிதர்களுக்காக, அவருடைய பொருளாதார பிரச்சனையை தீர்க்க, கல்வி பிரச்சனையை போக்க, சுகாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல நீங்கள் முயற்சி செய்யுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அப்போதுதான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ருக்கு சுஜூத் செய்து இபாதத் செய்தால் மாத்திரம் போதாது, நீங்கள் மனித சமுதாயத்துக்காக உழைக்க வேண்டும், அவர்களுடைய நலனுக்காக பாடுபட வேண்டும், அப்போதுதான் நீங்கள் வெற்றி பெற முடியும் என்று அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்வதை பார்க்கும். சகோதரர்களே, ஒரு மூமினுடைய கடமை இருவகையானது. ஒன்று ஹுகூகுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள். அடுத்தது ஹுகூகுல் இபாத், அடியார்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள். தொழுவது, நோன்பு பிடிப்பது, ஹஜ் செய்வது, குர்ஆன் ஓதுவது, திக்ர் அவுராதுகள் செய்வது, மீண்டும் மீண்டும் உம்ரா செய்வது, மீண்டும் மீண்டும் ஹஜ் செய்வது, மீண்டும் மீண்டும் அல் குர்ஆனை ஓதுவது, மீண்டும் மீண்டும் திக்ர் செய்வது, ஹுகூகுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் பாடுபட்டவை. ஆனால் மற்றொரு 50% மார்க்கத்தில் இருக்கிறது. இது 50% மட்டும்தான், எவ்வளவு தொழுதாலும், எவ்வளவு நோன்பு நோற்றாலும், எவ்வளவு ஹஜ் செய்தாலும், திக்ர் அவுராதுகளை ஓதினாலும், அது தீனுடைய மேக்சிமம் 50%. இன்னொரு 50% இருக்கிறது. அந்த 50% என்ன, ஹுகூகுல் இபாத், அடியார்களோடு தொடர்பான, மனிதர்களோடு தொடர்பான, தான் வாழுகின்ற சமுதாயத்தோடு தொடர்பான, அன்றாட வாழ்க்கையோடு தொடர்பான, சமூக உறவுகளோடு தொடர்பான, குடும்பத்தோடு தொடர்பான, கொடுக்கல் வாங்கலோடு தொடர்பான கடமைகள். இந்த கடமைகள் நிறைவேற்றப்படாத போது அல்லாஹ்வுக்கு உரிய கடமைகளை மாத்திரம் நிறைவேற்றி ஒருவர் அல்லாஹ்விடம் தப்பிக்கொள்ள முடியாது என்பது மாத்திரமல்ல, நன்கு புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட கடமைகளில் ஒருவர் தப்புத்தவர்கள் விட்டிருந்தால் அல்லாஹ் அவனை ஏற்று மன்னிக்க போதுமானவனாக இருக்கிறான், அவனுடைய தௌபாவை ஏற்று அங்கீகரிக்க தயாரானவனாக இருக்கிறான். ஆனால் அடியார்களோடு, மனிதர்களோடு, சமுதாயத்தோடு தொடர்புபட்ட கடமைகளை ஒருவன் சரியாக, முறையாக, நிறைவாக நிறைவேற்றாத போது நிச்சயமாக அல்லாஹ் அந்த விஷயங்களை பொறுத்தவரை இவரை மன்னிக்க போவது இல்லை. அந்த அடியார்களிடமிருந்து, அந்த மனிதர்களிடமிருந்து அவர் மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் தவிர. எனவே ஒப்பீட்டு ரீதியில் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட கடமைகளை விட அடியார்களோடு சம்பந்தப்பட்ட கடமைகள், மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட கடமைகள் பாரதூரமானவை. ஆனால் இஸ்லாத்தை பற்றிய இந்த புரிதல் எந்த அளவு தூரம் முஸ்லிம் சமூகத்தின் அங்கத்தவர்களுக்கு இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு மிக பொருத்தமான ஒரு சந்தர்ப்பம் இது நான் நினைக்கிறேன். அல்லாஹ் எப்படி இணைத்திருக்கான்னு பாருங்க. அல்லாஹ் யாரோடு இருக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் யாரோடு இருக்கிறான் தெரியுமா? இன்னல்லாஹ மஅல்லதீன தக்கவு, தக்குவாவோடு நடந்து கொள்பவர்களோடும், அதாவது தன்னை அஞ்சி பயந்து தனக்குள்ள கடமைகளை நிறைவேற்றுபவர்களோடும், வல்லதீனஹும் முஹ்ஸினூன், வல்லதீனஹும் முஹ்ஸினூன், மனிதர்களுக்கு நன்மை செய்பவர்களோடும், உபகாரம் செய்பவர்களோடும், தன்னோடு வாழ்பவர்களுக்கு உதவி செய்பவர்களோடும் தான் அல்லாஹ் இருக்கான். இங்கு ஹுக்குக்குல்லாவையும் ஹுக்குக்குல் இபாதையும், அடியார்களுக்குள்ள கடமைகளையும் அல்லாஹ்வுக்குள்ள கடமைகளையும் அல்லாஹ் இணைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இரண்டும் இணைய வேண்டும். அஸ்ஸிதுக்குமால் ஹக் வல் குலுக்குமால் ஹல்க், அஸ்ஸிதுக்குமால் ஹக் வல் குலுக்குமால் ஹல்க். அல்லாஹ்வோடு உண்மையாக நடந்து கொள்வது போல மனிதர்களோடு, தன்னோடு வாழ்கின்ற மனிதர்களுக்குள்ள கடமைகளை நிறைவேற்றுகின்ற மனிதன் தான் உண்மையான மூமினாக இருக்கிறான். இந்த இரண்டும் இணைக்கப்படுவது மிக மிக முக்கியமானது. அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாவிடத்தில் மறுமையில் அந்த நிலையா நிரந்தரமான வாழ்க்கையில் நானும் நீங்களும் தப்பிக்கொள்வது நாங்கள் செய்கின்ற வெறும் வணக்க வழிபாடுகளுக்கூடாக மாத்திரம் அல்ல, கிரியைகளுக்கூடாக மாத்திரம் அல்ல, அதற்கு அப்பால் நாம் வாழுகின்ற இந்த சமுதாயத்துக்கு, நாம் வாழுகின்ற இந்த நாட்டுக்கு, எங்களோடு வாழுகின்ற மனிதர்களுக்கு நாம் என்ன செய்தோம்? நாம் வாழுகின்ற இந்த சமுதாயத்தின் விருத்திக்காக, வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்துக்காக எங்களது பங்களிப்பு எவ்வாறு அமைந்தது? அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஆற்றல்கள், திறமைகள், திறன்கள், வளங்கள், வாய்ப்புகள் இவற்றை வைத்து என்ன செய்தோம் என்பது பற்றி நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவோம். அதற்கு நானும் நீங்களும் பதில் சொல்லி ஆக வேண்டும். இந்த ஒரு விழிப்புணர்வு முதலாவதாக தேவைப்படுகிறது. எனவே அந்த வகையில் சமுதாயத்தின் மேம்பாட்டுக்காக உழைக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள், இவ்வாறு சமுதாயத்துடைய ஈமானிய வாழ்க்கைக்காக, ஆன்மீக தார்மீக முன்னேற்றத்துக்காக, ஒழுக்க பண்பாட்டு முன்னேற்றத்துக்காக உழைக்க முன்வருகிறார்களோ, அதே போல சமுதாயத்தின் பௌதீக மேம்பாட்டுக்காக, பொருளாதார மேம்பாட்டுக்காக, கல்வி முன்னேற்றத்துக்காக, சுகாதார வகையில் இருக்கிற பிரச்சனைகளின் தீர்வுக்காக உழைக்க வேண்டும் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வகையில் ஒரு சமுதாயத்தின் மேம்பாட்டுக்கு துணை புரிகிற அம்சங்கள் மூன்று என்று குறிப்பிட்டோம். ஒன்று பொருளாதார மேம்பாடு, இரண்டாவது கல்வித்துறை முன்னேற்றம், மூன்றாவது சுகாதார வகையில் ஏற்படுகின்ற ஆரோக்கியமான நிலை. இந்த வகையில் ஒரு சமுதாயத்துடைய பொருளாதார மேம்பாட்டுக்காக உழைப்பது எந்த அளவு தூரம் இஸ்லாமிய நோக்கில் முக்கியமானது என்பதை சுருக்கமாக ஆரம்பமாக கலந்துரையாடலாம் நினைக்கிறேன். சகோதரர்களே, ஒரு சமுதாயம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பொருளாதார பிரச்சினையினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த சமுதாயத்துடைய ஈமானிய நிலையும் ஆன்மீக நிலையும் பலவீனமானதாகத்தான் இருக்கும். சில போது இங்கே உங்கள் பலர் வசதியாக இருக்கின்ற காரணத்தினால், ஒப்பீட்டு ரீதியில் பொருளாதார பிரச்சினையை எதிர்கொள்ளாமல் இருக்கிற காரணத்தினால் அதனை உணராமல் இருக்க முடியும். ஆனால் வறுமையுடைய முதலாவது பயங்கரம் என்ன தெரியுமா? பொருளாதார பிரச்சனையின் முதலாவது பயங்கர ஆபத்து விளைவு என்ன தெரியுமா? அது அந்த ஏழையின் நம்பிக்கையை, இறை நம்பிக்கையை, ஈமானை மிக மோசமாக பாதிக்கும். இதுதான் முதலாவது வறுமையுடைய பயங்கரமான விளைவு. ஒரு பக்கத்தில் அண்ணாந்து பார்க்க வேண்டிய மாளிகை, அதற்கு பக்கத்தில் ஒரு ஏழையுடைய குடிசை காணப்படுகிறது. அங்கே சேரிப்புறத்தில் இருக்கிற குழந்தை நிர்வாணமாக நிற்கிறது. பக்கத்தில் உள்ள மாளிகைக்கு ஆடை அணிவிக்கப்பட்டிருக்கிறது. மாளிகையின் ஜன்னல்களுக்கு ஆடைகள் அணிவிக்கப்பட்டிருக்கின்றன. உயிருள்ள அந்த சேரிப்புற குழந்தையோ நிர்வாணமாக இருக்கிறது. இங்கு இந்த நிலை இருக்கின்ற போது அந்த ஏழையுடைய உள்ளத்திலே இறை நம்பிக்கை வராது. இறைவன் பற்றிய சந்தேகம் வரும். இறைவனுடைய நியாயம் நீதி பற்றிய சந்தேகம் வரும். இறைவனுடைய வளப்பங்கீடு பற்றிய சந்தேகம் வரும். அங்கே குஃபுரு நிச்சயமாக வெளிப்படும். வறுமை உள்ள உள்ளத்திலே ஆரோக்கியமான ஈமானை எதிர்பார்ப்பது சிரமமானது. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காதல் ஃபக்ரு அய்யகுன குஃப்ரா, ஃபக்ரு வந்துவிட்டால் குஃப்ரும் வந்துவிடும், வறுமை வந்துவிட்டால் இறை நிராகரிப்பும் வந்துவிடும் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் வரிசையிலே ஒரு சர்ச்சை இருந்த போதிலும் இந்த ஹதீஸ் மேற்கோள் காட்டத்தக்கதாகும். பக்கருக்கும் குஃபருக்கும் இடையில் நெருங்கிய உறவு இருக்கிறது. எனவே பக்கரை ஒழிக்க, வறுமை பிரச்சினையை தீர்க்க, சமுதாயத்தின் பொருளாதார மேம்பாட்டுக்காக உழைக்கிற மனிதர் துனியாவுக்காக உழைக்கிற மனிதன் அல்ல, அவன் ஈமானுக்காக உழைக்கிற மனிதன், தீனுக்காக உழைக்கிற மனிதன். மனிதனுடைய உள்ளங்களிலே ஈமானை, இறை நம்பிக்கையை வளர்க்கின்ற மனிதன். இந்த கண்ணோட்டம் எந்த அளவு தூரம் சமூக மேம்பாட்டுக்காக உழைப்படும் இருக்கிறது. பக்கர் இருக்கிற இடத்துல குஃபர் வந்துடும். பக்கரை போக்காம எப்படி ஈமான வளர்க்கிறது? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முன்னறிவிப்பு. ஒரு ஆரம்ப கால இமாம் சொன்னார், ஒரு ஊருக்கு பக்கர் போகின்ற போது பக்கரை பார்த்து குஃபுர் சொல்லுமாம், என்னையும் உன்னோடு அழைத்துக் கொண்டு போ. ஒரு ஊருக்கு வறுமை என்ற பக்கர் செல்கின்ற போது குஃபுர், இறை நிராகரிப்பு, பக்கரை பார்த்து வறுமையை பார்த்து சொல்லுமாம், என்னையும் உன்னோடு சேர்த்து அழைத்துக் கொண்டு போ. அதாவது வறுமை வந்துவிட்டால் குஃபுர் வரும். நீங்கள் இதனை சர்வ சாதாரணமாக உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பார்க்கலாம், அனுபவிக்கலாம். அவர்கள் சொல்கிறார்கள், மனிதர்களில் மிகப்பெரிய காதிர்களாக யார் இருப்பார்கள் தெரியுமா? மனிதர்களில் அல்லாஹ்வை அதிகம் நிராகரிப்பவர்களாக யார் இருப்பார்கள் தெரியுமா? வறுமையுடையவர்கள். இவர்களுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கிறதோ அவர்களிடம்தான் நிறைய குபர் இருக்கும். பொறுமை இல்லாத வறியவனிடமே மிகப்பெரிய குஃபர் இருக்கும் என்று சொன்ன துன்னுல் மிஸ்ரி தொடர்ந்து சொல்கிறார்கள், மனிதர்களுள் பொறுமைசாலிகள் மிக மிக குறைவு. ஏழையிடம் பொறுமை இருக்காது, வறுமையை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவன் இருப்பான். எனவே நிறைய அவனிடம் குஃபர் வெளிப்படும். மனிதர்களுள் பொறுமை உள்ளவர்கள், பொறுமைசாலிகள் மிக மிக குறைவு என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல், பக்குவப்பட்டவர்கள், பண்பட்டவர்கள், மறுமையே தனது இலக்காக கொண்டவர்கள். அந்த மாபெரிய இறை தூதர் பயங்கரமான பாவமான குஃபுரில் இருந்து அல்லாவிடம் பாதுகாப்பு தேடியது போலவே ஃபக்ர் என்ற வறுமையிலிருந்து அடிக்கடி பாதுகாப்பு தேடுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி வஅதாபில் கபர், யா அல்லாஹ், நான் உன்னிடம் குஃபுரில் இருந்தும் ஃபக்ரில் இருந்தும் கபருடைய வேதனையிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். யா அல்லாஹ், இறை நிராகரிப்பிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், வறுமையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், கபருடைய வேதையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். பயங்கரமான ரெண்டு விஷயங்கள் பாதுகாப்பு தேடுகிறார்கள், ஒன்று குஃபர், அடுத்தது அதாபுல் கபர். அந்த ரெண்டுக்கு மத்தியில் ஃபக்ர் என்ற வறுமையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு அதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள் சொன்னால், வறுமை என்பது எவ்வளவு கொடியது, எவ்வளவு பயங்கரமானது, அது குஃபரை ஏற்படுத்தும், அதாபுல் கபருக்கும் வழிவகுக்கும். ஒரு மனிதனை இறை தண்டனைக்குரியவனாக மாற்றும் என்ற வகையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு பாதுகாப்பு தேடினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல், எளிமையின் உறைவிடமாக இருந்த அல்லாஹ்வுடைய ரசூல் மறுபக்கம் இப்படியும் பிரார்த்தித்தார்கள், அல்லாஹும் இன்னி அஸ்அலுக அல் அஃபாஃப வல் கினா, யா அல்லாஹ், நான் உன்னிடம் தன்னிறைவை கேட்கிறேன், பிறரிடம் போய் கையேந்தாத நிலையை கேட்கிறேன், வல் கினா செல்வ நிலையும் கேட்கிறேன், தன்னிறைவை கேட்கிறேன், செல்வத்தையும் கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மிக பிரபலமான பிரார்த்தனை. ஆனால் எங்கள் பலர் ஒரு பிழையான கண்ணோட்டத்திலே இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் எப்போதும் வறுமையை விரும்பினார்கள். அல் ஃபக்ரு ஃபஹ்ரி, வறுமை எனது பெருமை என்று அவர்கள் சொன்னார்கள் என்று ஹதீஸுகளை மேற்கோள் காட்டுவர்களும் இல்லாமல் இல்லை. அல் ஃபக்ரு ஃபஹ்ரி, வறுமை எனது பெருமை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. அது விட்டுக்கட்டப்பட்ட ஒரு போலியான பொய்யான ஹதீஸ் ஆகும். ஆனால் வறுமையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பாத போதும் எளிமையை விரும்பினார்கள். நான் எப்போதும் வலியுறுத்துவதுண்டு, இந்த வறுமையையும் எளிமையையும் பிரித்தறிந்து கொள்ள வேண்டும். வறுமை என்பது பவர்ட்டி, எளிமை என்பது சிம்பிளிசிட்டி. ஒரு பெரிய செல்வந்தனுக்கு எளிமையாக வாழலாம், எளிமை என்பது வேறு, வறுமை என்பது வேறு. அல்லாஹ்வுடைய ரசூல் எளிமையின் உறைவிடமாக இருந்தார்கள். ஏழ்மையை விரும்பவில்லை, வறுமையை விரும்பவில்லை. ஒரு மற்றும் ஒரு ஹதீஸையும் நாங்கள் பிழையாக புரிந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் மஹியனி மிஸ்கீனன் வ அமித்னி மிஸ்கீனன் வஹ்ஷுர்னி ஃபி ஜும்ரத்தில் மசாகீன். யா அல்லாஹ், என்னை மிஸ்கீனாக வாழ வைத்து மிஸ்கீனாக மரணிக்க செய்து மறுமையை மிஸ்கீன்களோடு எழுப்புவாயாக மொழிபெயர்க்கிறார்கள். வெள்ளோருடைய பணப்பதிவும் என்ன மிஸ்கீன் என்றா? இலங்கையில ஒரு வரைவிளக்க மிஸ்கீன் சொன்னா யாரு? எளியவர், ஏழை, வறியவர், கையேந்து திரிபவர், பிறர் தாய்வில் வாழ்பவர், பிறர் தங்கியிருப்பவர். அல்லாஹ்வுடைய ரசூல் இதை தான் கேட்டாங்க. நான் அடுத்தவங்களோட தாய்வுல வாழணும், ஏழையாக இருக்கணும், ஏழையாக மௌத்தாகணும், மறுமையில ஏழைகளோடு எழுப்பப்படும். உண்மையில் இங்கு மிஸ்கீன் என்பது ஏழை வறியவன் என்ற பொருளில் அல்லாஹ்வுடைய ரசூலினால் கையாளப்படவில்லை. நான் எளிமையாக வாழ விரும்புகிறேன். யா அல்லாஹ், என்னை எளிமையாக வாழ வைத்து எளிமையாக மன்னிக்க செய்து மறுமையில் எளிமையாக வாழ்ந்த மனிதர்களோடு எழுப்புவாயா? ஆடம்பர விரும்பிகளோடு, படாடோபமாக வாழ்க்கை நடத்தியவர்களோடு, தங்களது செல்வ செருக்கை காட்டி திமிராக நடந்து கொண்டவர்களோடு என்னை வாழ வைக்காதே, அந்த நிலையில் என்னை மன்னிக்க செய்யாதே, மறுமையில் அத்தகைய ஆடம்பர பிரியர்களோடு என்னை எழுப்பாதே என்ற கருத்தில் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு பிரார்த்தித்தார். மாற்றமாக அவர்கள் வறுமையை விரும்பவில்லை. இந்த வறுமை கொடியது, வறுமை பயங்கரமானது. வறுமை அனைத்துக்கும் மேலாக மனிதனுடைய அக்கீதாவை, ஈமானை, இறை நம்பிக்கையை பாதிக்கக்கூடியது. ஈமானுக்கும் அக்கீதாவுக்கும் அச்சுறுத்தலாக அமையக்கூடியது. வறுமையின் கொடுமையை அனுபவித்தவர்களுக்கு தான் அது நன்கு தெரியும். வறுமை என்பது ஈமானை மாத்திரமல்ல, மனிதனுடைய அகலாக்கை, நற்குணங்களை, பண்பாட்டை, ஒழுக்கத்தை பாதிக்கக்கூடியது. வறுமை ஒழுக்கத்துக்கு அச்சுறுத்தல், பண்பாட்டுக்கு அச்சுறுத்தல். எனவேதான் சொல்வார்கள், மனசாட்சியின் சத்தத்தை விட வயிற்றின் சத்தம் பலமானது. மனசாட்சியுடைய ஒளியை விட வயிற்றின் ஒளி பலம் மிக்கது. பசி இருக்கின்ற போது மனசாட்சி வேலை செய்யாது. நீதி, நியாயம், நேர்மை, பண்பாடு, நம்பிக்கை, நாணயம் எல்லாம் பறக்கும். வயிறு காயிற நேரம், கும்பி காயிற நேரம், வயிறு நிரம்பின பிறகு தத்துவம் பாடுவார். நம்பிக்கை, நாணயம், நேர்மை, ஒழுக்கம் எல்லாம். இது ஒரு பெரிய உண்மை. எனவே வறுமை இருக்கிற இடத்தில் ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறார், பண்பாட்டை எதிர்பார்க்கலாம், நம்பிக்கை நாணயத்தை எதிர்பார்க்கலாம். நாங்க சொல்லுவோம், எங்கட பிள்ளைகளுக்கு அந்த பொடியனோட பழகாது, நீயும் கட்டுப்போவாய். அவன் புல்லாத பொய்யன், ஏமாத்துக்காரன், சாமானுகளையும் தூக்குறான், உனையிட்டும் கெட்ட பழக்கம் எல்லாம் வந்துடும். உண்மையிலே அந்த பையன் ஒரு ஏழையா இருப்பான். அவன் ஏழை அவனோட பழகாதேன்னு சொல்ல மாட்டோம், சொல்ல ஏழாதே, சரியில்லையே, எங்கட அந்தஸ்துக்குரிய ஆள் அல்ல, எங்கட தரத்துக்குரிய ஆள் அல்ல, குடும்பம் மோசம், பின்னணி எல்லாம் மோசம், என்னமோ இவர் வானத்திலிருந்து விழுந்த மாதிரி, ஆதமன சாத்திர பரம்பரை அல்லாத வேறொரு பரம்பரையில வந்த மாதிரி இப்படி சொல்வார். உண்மையில் நிச்சயமா அந்த பையன் போய் பேசுகிறான், உண்மை. மாறுபாடு செய்கிறான், உண்மை. சில போது சில பொருட்களை திருடுகிறான், உண்மை. பின்னணி என்ன? அவன்ட வறுமை. வறுமை மனிதனுடைய ஒழுக்கத்தை பாதிக்கும், பண்பாட்டை பாதிக்கும், நடத்தையை பாதிக்கும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் கடன் பட்டு விட்டால் பேசினால் பொய் சொல்வான், வாக்களித்தால் மாறு செய்வான். ஏன் கடன் படுறான்? வறுமையும் காரணமா. கடன் பட்ட பிறகு இந்த புதிய புதிய பேச்செல்லாம் வரும், புதிய புதிய லாங்குவேஜ் எல்லாம் பேசுவார். என்ன காரணம்? வறுமையுடைய விளைவு அது. வறுமை மனிதனுடைய பண்பாட்டுக்கு அச்சுறுத்தல், வறுமை மனிதனுடைய இந்த சிந்தனைக்கும் அச்சுறுத்தல். வறுமையோடு உள்ளவனிடம் சீரிய சிந்தனை இருக்காது, நல்ல சிந்தனை இருக்காது, ஆரோக்கியமான சிந்தனை இருக்காது. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், யாரோட வீட்டில் மாவில்லையோ அவன்கிட்ட போய் ஆலோசனை கேட்காதே. அதாவது பொருளாதார பிரச்சனைக்கு முகம் கொடுத்து இருப்பவரிடம், வறுமையினால் வாடிக்கொண்டிருப்பவரிடம் போய் ஆலோசனை கேட்காதே என்று சொன்னார்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். என்ன, அவனிடம் ஆரோக்கியமான சிந்தனை இருக்காது, நல்ல ஆலோசனை சொல்ல மாட்டான், நாம் எரிச்சலோடு இருப்பான், ஆத்திரத்தோடு இருப்பான், ஆவேசத்தோடு இருப்பான், கவலையோடு இருப்பான். அவனிடம் நீ ஆலோசனை கேட்பது உனக்கு பயனற்றது என்ற கருத்தை அவர்கள் சொன்னார்கள். வறுமை என்பது குடும்ப வாழ்க்கையை பாதிக்கக்கூடியது. வறுமை இருக்கின்ற போது குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியாது, வறுமை இருக்கின்ற போது குடும்ப வாழ்க்கையை தொடர முடியாது, வறுமை இருக்கின்ற போது ஒரு நிறைவான நிம்மதியான குடும்ப வாழ்க்கை அமைய மாட்டாது. இந்த சீதன குடிப்பின் காரணமாக திருமணத்தோடு தொடர்பாக எம்மிடம் நிலவுகின்ற சடங்கு சம்பிரதாயங்கள் காரணமாக எந்த அளவு பயங்கரமான ஒரு சமூக பிரச்சினை இந்த சமுதாயத்தில் நிலவுகிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதன் விளைவுகள் எவ்வளவு பயங்கரமாக இருக்கின்றன என்பதை நீங்கள் தேடி பார்க்க வேண்டும். சகோதரர்களே, எங்களது சகோதரிகள் குமரப்பெண்கள் தங்களுடைய கற்பை அடகு வைத்து மானத்தை பறக்க விட்டு வெளிநாடுகள் செல்கிறார்கள் என்றால் ஒழுக்கத்தை கருத்தில் கொள்ளாமல், நடத்தையை கருத்தில் கொள்ளாமல், மானத்தை கருத்தில் கொள்ளாமல், வெக்கத்தை பக்கத்தில் வைத்துவிட்டு அவர்கள் வெளிநாடு செல்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? வறுமைதான் காரணம். வறுமைக்கு முன்னால் ஒழுக்கம், வறுமைக்கு முன்னால் பண்பாடு, வறுமைக்கு முன்னால் அடக்கம், வறுமைக்கு முன்னால் வெக்கம் எதுவும் இருக்காது. நாம் பத்துவா கொடுப்போம், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறது ஆறாம், ஏன் போகிறார்கள், கன்னியாயம் என்ன, அதற்கான தீர்வு என்ன? ஆனால் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சு பள்ளிக்கு லைட் ஷேடர் அனுப்பினா பிக்ஸ் பண்றது. அதிலும் விசேஷம் என்னென்றால் வெளிநாட்டில் போய் டாக்டராக இருந்தால் விமர்சனம் இல்லை, வெளிநாட்டில் போய் ப்ரொபஷனலாக இருந்தால் விமர்சனம் இல்லை, வெளிநாட்டுக்கு ஹவுஸ் மேடா போற மட்டும்தான் பிரச்சனை. எவ்வளவு பெண்கள் மகரம் துணை இல்லாமல் பெரிய தொழில் செய்கிறார்கள், வெளிநாட்டில் மாத்திரமல்ல உள்நாட்டிலும் தொழில் செய்கிறார்கள், தனிய பயணம் போகிறார்கள், தனது ஊரிலிருந்து வேறு ஊரில் போய் தொழில் செய்கிறார்கள், டாக்டர்களாக, ஆசிரியர்களாக, ஆசிரியர்களாக, பல்துறைகள். அவர்களுக்கு பத்துவா கிடையாது, ஏழைகளுக்கு தான். குடிகாரன்டால் ஏழை, ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா குடிக்கிறவன் தான் குடிகாரன். விஸ்கி பிரண்டி ஜின் சைத்தான் இதுகளை குடிக்கிறவங்க குடிகாரர்கள் அல்ல. இப்படி ஒரு பூர்ஷுவாய் அப்ரோச், இஸ்லாத்துக்கான முதலாளித்துவ பூர்ஷுவாய் அணுகுமுறை ஒன்று இருக்கிறது. பெரியவர்கள் காப்பாற்றப்படுவார்கள், சின்னவர்களுக்கு தான் பத்துவா விமர்சனம் எல்லாம். அதிலும் இன்ட்ரெஸ்டிங் என்னால் வெளிநாட்டுக்கு பெண்கள் ஆயிரம் ஆயிரம் போகிறார்கள், அதுக்கு பத்துவா இல்ல. ஹஜ்ஜுக்கு போற நேரம் மாத்திரம் தான் பொம்பளைக்கு மகரமி துணை பற்றிய பெரிய ஆய்வெல்லாம் நடக்கும். இது அபு நவாசத கபுரு மாதிரி, ஒரு பக்கம் எல்லாம் தொடர்ந்து மறுபக்கம் பெண்ணாம்பெரி ஒரு கூட்டம் போட்டு வச்சு யார் யாரை ஏமாத்துறது. வறுமை பயங்கரமானது, அது ஈமானுக்கு அச்சுறுத்தல், அது ஒழுக்கத்துக்கு பண்பாட்டுக்கு அச்சுறுத்தல், அது சிந்தனைக்கு அச்சுறுத்தல், அது குடும்ப வாழ்க்கைக்கு அச்சுறுத்தல், சமுதாய வாழ்க்கைக்கு அச்சுறுத்தல், முழு சமுதாயத்தினதும் ஸ்திரத்தன்மைக்கு அது அச்சுறுத்தல், சமுதாயத்தின் பாதுகாப்புக்கு நிம்மதிக்கு அது அச்சுறுத்தல். எந்த சமுதாயத்தில் வறுமை இருக்கிறதோ அங்கு வர்க்க போராட்டம் இருக்கும், பொறாமை இருக்கும், வெறுப்பு பகமை இருக்கும். குஜராத்தில் என்ன நடந்தது? குஜராத் முஸ்லீம்களுக்கு எதிராக அங்கு வாழுகின்ற வறியவர்களான ஏழை தலித்துகள் தூண்டிவிடப்பட்டார்கள். சிறுபான்மையினரான இந்த முஸ்லீம்கள் எங்களை சுரண்டி வாழ்கிறார்கள், எங்கள் ரத்தத்தை உறிஞ்சி வாழ்கிறார்கள். அவருடைய ஆடம்பரத்தை பாருங்கள், அவருடைய பகத்தை பாருங்கள், அவருடைய செல்வ தெருக்கை பாருங்கள். மண்ணின் மைந்தர்களாகிய நீங்கள் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், இவர்களை விட்டு வைக்க முடியுமா என்று இந்த தீவிர இந்துத்துவவாதிகள் தூண்டிவிட்டார்கள். விளைவு இவ்வளவு கோரமாக பயங்கரமாக அமைந்து என்று சிந்தித்து பாருங்கள். தவறுகளே, வறுமையை பார்த்துவிட்டு நாம் வாழாவிருப்போம் என்றால் மறுமைக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னால் இந்த உலகத்தில் தண்டிக்கப்படுவோம். அந்த தண்டனை எத்தகைய உருவங்களில் வரும் என்பதை ஓரளவு இப்போது அனுபவிக்க ஆரம்பித்திருக்கிறோம். எங்களுடைய செல்வ செருக்கை வைத்து நாம் வாழ்ந்திருக்கிறோம், அதனை விளம்பரப்படுத்தியிருக்கிறோம். எமது உடையால், உணவால், வாகனத்தால், வீட்டால் அழகாக விளம்பரப்படுத்தியிருக்கிறோம். அதன் விளைவுகளை படிப்படியாக அனுபவிக்கின்ற நிலை மறுமைக்கு முன்னால் இப்போது இந்த உலக வாழ்க்கையிலே வந்திருக்கிறதை நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம். ஏனென்றால் ஒரு சமுதாயத்திலே வறியவன் பொறுப்பதற்கு ஒரு அளவு இருக்கிறது, அவருடைய பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கிறது. அபூதர் அல் கஃபாரி ரதியல்லாஹுன் அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்கள் சொன்னார்கள், வீட்டிலே உண்பதற்கு உணவில்லாத மனிதன் தனது வாளை உருவிக்கொண்டு இந்த சமுதாயத்தின் முன்னால் வந்து நிற்காமல் இருப்பதை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். வீட்டிலே உண்பதற்கு உணவில்லாமல் இருக்கிற மனிதன் தனது வாளை உருவிக்கொண்டு ரோட்டுக்கு வந்து இந்த தனவந்தர்கள், இந்த வயிறு வளர்ப்பவர்கள், இந்த செல்வந்தர்களுக்கு முன்னால் தனது வாளை ஏந்தி அவர்களோடு போராடாமல் இருப்பதை பார்த்து நான் அதிசயப்படுகிறேன். அதாவது நிச்சயமாக அத்தையவர்கள் ஒரு நாள் திரள்வார்கள், பொங்கி எழுவார்கள், இந்த பணக்கார வர்க்கத்துக்கு எதிராக போராடுவார்கள். சகோதரர்களே, ஒரு பக்கத்தில் போஷாக்கின்மை, மறுபக்கத்தில் உடற்பருமன் பிரச்சினை. இந்த உலகம் தாங்குமா? இறைவனுடைய அருள் இந்த உலகத்துக்கு இறங்குமா? மிலேனிய யுகத்தில் வாழ்கிறோம், மிலேனிய யுகத்தில் வாழ்கிறோம். சாப்பிட்ட சாப்பாடு சீர்ணிக்கவில்லை என்பதற்காக பெப்சி, கொக்கா கோலா, வகை வகையான சாஃப்ட் ட்ரிங்க், திண்ட சாப்பாடு செருக்கல்ல. அங்கே உண்பதற்கு உணவில்லாமல் போஷாக்கின்மையால் நாளாந்த மடிந்து கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்தை தான் இந்த மிலேனியத்திலே பார்க்கிறோம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 30,000 குழந்தைகள் இந்த பூமியிலே வறுமையினால் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். நாளாந்தம் 30,000 பேர் இந்த நாகரிகமான உலகில், இந்த மிலேனிய உலகில், நீங்கள் சொல்கின்ற குளோபல் வில்லேஜில், குளோபல் சிட்டியில், குளோபல் ஃபேமிலியில், நீங்கள் சொல்கின்ற இந்த சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்த இந்த உலகத்திலே 30,000 குழந்தைகள், உயிர்கள், மனித உயிர்கள் செத்து மடுகின்றனவென்றால் பசியின் காரணமாக. இதற்கு பதில் சொல்ல வேண்டியது யார்? ரப்புல் ஆலமீன் எங்களை மன்னிப்பானா, ஏற்றுக்கொள்வானா, சொர்க்கத்தை திறந்து தருவானா? அப்படி ஒரு மனப்பெருமை தான் எங்களுக்கு இருக்குது. எல்லாம் எங்கட பாவத்துக்கு இருக்கவே இருக்குது ஹஜ்ஜி, எங்கட பாவத்துக்கு இருக்கவே இருக்குது உம்ரா. அன்று பிறந்த பாலகனாக திரும்பலாம், அடுத்த வீட்டுல குமரப்பேன், இந்த வீட்டுல படிக்க பாடசாலைக்கு செல்ல முடியாத நிலை, அந்த வீட்டுல 5 உறுப்பினர்கள் ஒரே ஒரு அறையில தூங்குற ஒரு குடும்பம், எல்லாத்தையும் வச்சுட்டு இவர் அல்லாஹ் எனக்கு பரக்க செஞ்சுக்கிறான், நான் ஹஜ்ஜுக்கு போறேன். வருஷத்துக்கு இலங்கை முஸ்லிம் சமுதாயம் 160 கோடி ரூபாய் ஹஜ்ஜுக்காக செலவழிக்குது. ஏனென்றால் ஃபர்ஸ்ட் டைம் ஹஜ்ஜு செய்யறது 15%, மற்றவங்க 85% ரிப்பீட் பண்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் முதலாவதாக ஹஜ்ஜு கடமை நிறைவேற்றுவர்கள் 15%. மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜுக்கு போறாக்கள் தான் 85%. விளைவு என்ன? அங்க ஹஜ்ஜுக்கு போற அந்த உண்மையான 15%க்கும் ஹஜ்ஜு கடமை ஒழுங்கா நிறைவேற்றலாம். மினால டெரிசல் அண்டை கொத்தன வந்து கேட்கிறா, பாருங்க சவுதி காரணம் செஞ்சுக்கிற வேலையை, இந்த மினால இடம் போதான் முஸ்தலிபால ஒரு பாதையை மினாவாக்கிட்டான். என்ன இது, எங்க பிரியாரிட்டிஸ்? ஹஜ்ஜுக்கு போகத்தான், உம்ராக்கு போகத்தான். அந்த ஏழையிட கண்ணீரை துடைக்க, இந்த படிப்பறிவு இல்லாத பிள்ளைக்கு படிப்பை கொடுக்க, அவன் அறிவு கண்ணை திறந்து விட, இவன் நோய் பிரச்சினை, அங்க சொர்க்கம் போறதுக்கு அப்படி வந்து இல்லையா? அது அண்டு பிறந்த பாலகனார், அங்க போனா மட்டும்தானே சொர்க்கத்துல ஊடு கிடைக்கிற, பள்ளி கட்டினா மட்டும்தானே அவனுக்கு ஊடு கட்டி கொடுத்து சொர்க்கத்துல ஊடு கட்டி கொடுக்கிற ஹதீஸ் வந்திருக்கா? பள்ளி கட்டினா மண் பண்ணால் இல்லாஹி பைத்தன் பணம் அல்லாஹு பைத்தன் பில் ஜன்னா. இந்த பூமியில யார் அல்லாவுக்கு அவர் ஊடு கட்டுறாரோ அல்லாஹு தால மறுமையில அவருக்கு சொர்க்கத்துல ஊடு கட்டுவார். எங்க வந்திருக்குது இந்த ராவுத்தர் காக்காக்கு ஊடு கட்டி கொடுத்தா சொர்க்கத்துல ஊடு கிடைக்கும்? என்ன ஹதரத், நீங்க பேசுற பேச்சு மார்க்கத்தை போட்டு திரிக்கிறீங்களே, சரி வராது. எங்களுக்கு பள்ளி கட்டணும், குரான் பங்குடோடும், ஹஜ்ஜுக்கு போகணும், குன்றாவு போகணும், தொலோனும் நோ பிடிக்கணும், சொர்க்கத்துக்கு போறதுக்கு. நீங்க என்ன, அது சமூக பிரச்சனையா, பொருளாதார பிரச்சனையா, வறுமை பிரச்சனையா, சுகாதார பிரச்சனையா, கல்வி பிரச்சனையா என்று சொல்பவர்களும் இந்த சமுதாயத்தில் தான் இருக்க. அவர்களே, மாளிகைகளுக்கு பக்கத்தில் குடிசைகள் இருக்கும் காலம் எல்லாம், வறுமைக்கு பக்கத்தில் செல்வம் இருக்கும் காலம் எல்லாம், செல்வக்கு பக்கத்தில் வறுமை இருக்கும் காலம் எல்லாம் வர்க்க போராட்டம் தொடரும். யாருக்கும் நிம்மதியா வாழ கிடைக்காது, சந்தோஷமா வாழ கிடைக்காது. மறுமையிலும் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தார வருமானம், சொத்து, சுகம் எங்களுக்கானது அல்ல. அல்லாஹ் 1,000 பேருக்கு ஒருவரை, 100 பேருக்கு ஒருவரை, 50 பேருக்கு ஒருவரை அவனுடைய பொருளாளராக தெரிவு செய்யறான், ட்ரெஷரராக தெரிவு செய்யறான். ட்ரெஷரோட வேலை என்ன? தனக்குரிய ஹக்க எடுத்துட்டு மற்றவங்களுக்கு பிரிச்சு கொடுப்போம். செல்வந்தருக்கு வரைவிலக்கணும் அதுதான். நான் சம்பாதிக்கிற செல்வம் ஏந்த செல்வம் அல்ல. அல்லாஹ் என்னோட சேர்த்து இந்த 10 பேருக்கு என்ன நியமிக்கிறான்? ஒரு பொருளாளராக, ஒரு பாண்டாகாரிக்க நியமிக்கிறான். நான் எனக்குள்ளதை எடுத்துட்டு மற்றவங்களுக்குள்ள கொடுக்கணும். நான் கொடுக்கறது ஏண்டதே அல்ல. ஒரு நிறுவனத்தில் நான் வேலை செய்யறேன், அந்த நிறுவனத்துக்கு ஒரு அக்கவுண்ட் அனுப்பிக்கிறார். அவரு மாதாந்தம் ஒரு 3 லட்சம் ரூபாவ சம்பளமா பகிர்ந்தளிப்பார். அவர் எங்களை மதிக்கிறாரே தவிர நாங்க அவரை மதிக்கிறது இல்ல. ஆனா இன்றைக்கு சமூகத்தில் ஒரு செல்வந்தர், ஒரு பணக்காரன் வருஷா வருஷம் ரமலான் மாசத்தை பார்த்து என்னப்பில் போட்டு பங்குடுவாரு. பங்குனப்பில் எப்படி பங்குடுறாரு? அவர் சம்பாதிச்ச சல்லி அவர் கொடுக்கிறாராம். அவர் மனசை பாருங்கோ, அவர் தாராள தன்மையை பாருங்கோ. எப்படிப்பட்ட ஈக, எப்படிப்பட்ட கூட, எப்படிப்பட்ட மனசு அவருக்கு. சாதாரண ஆளல்ல கொடுக்கிறார், அவர் சொந்தமா கொடுக்கிறாராம். இன்னமும் அவர் ஏற்கனவே கஜானால கஜானாவுக்கு சொந்தக்காரராக இருந்து அவர் கொடுக்கிறாராம். அந்த அக்கௌண்ட் அப்படி சொல்ற, அவர் என்ன செய்வார்? எல்லாருக்குள்ள சம்பளத்தை கொடுத்து அவருக்கு ஒரு சம்பளம் இருக்கும், அந்த சம்பளத்தை எடுத்துக்கொண்டு போவார். ஒரு செல்வந்தரும் அப்படித்தான். அல்லாஹ் முஸ்தகலபூனபி, நீங்கள் அல்லாஹ்வுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறீர்கள். செல்வந்தர்களே, பணக்காரர்களே, காசு பணத்தை தேர்வர்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய பிரதிநிதிகள். உங்களுக்குள்ள ஹக்கை எடுத்துக்கொண்டு அடுத்தக்கூடிய ஹக்கை பிரிச்சு கொடுங்க, அப்பதான் அல்லாஹ்வுடன் தப்பலாம். இந்த உண்மை எந்த அளவு தூரம் புரியப்படுகிறது என்று சிந்தி பாருங்க சகோதரர்களே. வறுமை பயங்கரமானது. அது ஈமானுக்கு அச்சுறுத்தல், பண்பாட்டுக்கு ஒழுக்கத்துக்கு அச்சுறுத்தல், சிந்தனைக்கு அறிவு அச்சுறுத்தல், குடும்ப வாழ்க்கை அச்சுறுத்தல், சமூக வாழ்க்கை அச்சுறுத்தல், அது ஒரு சமுதாயத்துடைய கல்வி முன்னேற்றத்துக்கும் அச்சுறுத்தல். வறுமை இருக்கிற இடத்திலே கல்வியில் நாட்டம் இருக்காது. கொழும்பு பகுதியில் இருக்கிற 24 முஸ்லிம் பாடசாலைகள் இருக்கின்றன. இது பற்றி ஒரு ஆய்வை நாங்கள் சென்ற வாரம் நடாத்தினோம். முழு இலங்கையை பொறுத்தவரையிலும் இலங்கை முஸ்லீம்களுடைய கல்வி நிலை சம்பந்தமான ஒரு அறிவுபூர்வமான விஞ்ஞான பூர்வமான ஒரு ஆய்வு நடாத்தப்பட வேண்டும் என்று முடிவெடுத்து இப்போது கண்டியிலே ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து குன்னாகள் மேற்கொள்ளப்படும். இவ்வாறு எல்லா முஸ்லீம்கள் வாழ்கின்ற பிரதேசங்களிலும் அத்தகைய ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஒரு கலந்துரையாடல் சென்ற வாரம் நடைபெற்றது. சகோதர ஹசன் அவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள். அங்கே கொழும்பு வாழ் முஸ்லீம்களுடைய கல்வி நிலை பற்றி அதிகமாக பேசப்பட்டது. தலைநகரத்தில் வாழுகின்ற முஸ்லீம்கள் ஏன் கல்வித்துறையில் பின்னடைந்தவர்களாக இருக்கிறார்கள்? உண்மையில் கலந்துரையாடல் சாரமாக அமைந்தது என்ன? பொருளாதார பிரச்சனை. இந்த மக்களுக்கு வீடு இல்லை, வசதியான வீடு இல்லை, வருமானம் இல்லை, ஒழுங்கான தொழில் இல்லை. எனவே அவர்கள் அவசரமாக உழைக்க நாடுகிறார்களே தவிர படிப்பில் அவர்களுக்கு நாட்டம் வருவதற்கான பின்னணி கிடையாது என்பதுதான் ஆய்வுடைய சாராம்சம் என்று நான் நினைக்கிறேன். எனவே வறுமை வந்துவிட்டால் அங்கு கல்வியும் வராது. இதன் விளைவு என்ன? படிப்பறிவில்லாத ஒரு சமுதாயம் வறுமையின் விளைவாக, பொருளாதார பிரச்சின் விளைவாக தோன்றுகிறது. வறுமை என்பது சுகாதாரத்துக்கும் அச்சுறுத்தல். வறுமை வந்துவிட்டால் உடல் ஆரோக்கியம் கெட்டுவிடும், நோய்களுக்கு சரியான சிகிச்சை பெறப்பட மாட்டாது, நோய்களை அழைத்துக் கொள்ள மாட்டார்கள். வறுமை சுகாதாரத்துக்கும் அச்சுறுத்தல். ஏனென்றால் வறுமையின் காரணமாக ஒழுங்கான போஷாக்கான உணவு இளைய தலைமுறைக்கு கிடைக்காது, வீடு சுகாதாரம் உள்ளதாக இருக்காது, காற்றோட்டம் உள்ளதாக இருக்காது, வசதியானதாக இருக்காது. எனவே அங்கு நோய்கள் பரவும். வறுமை உடல் சுகாதாரத்துக்கு மாத்திரமல்ல, உள சுகாதாரத்துக்கும் பாதிக்கும். பல்வேறு மனநோய்கள், உளநோய்கள் ஏற்படுவதற்கு வறுமை காரணமாக அமைகிறது. இவ்வளவு பயங்கரமானது. இத்தகைய பிரச்சனைகள் இருக்கின்ற போது எங்கே ஒரு மனிதனிடம் ஈமானை எதிர்பார்க்க முடியும்? ஆரோக்கியமான ஈமானை எதிர்பார்க்க முடியும்? வறுமைக்கும் பக்கருக்கும் குஃபருக்கும் இடையில் இருக்கிற நெருக்கத்தை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். குஃபரை போக்க உழைப்பது போலவே பக்கரை போக்குவதற்கும் நாம் உழைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த பேர் உண்மையை நன்கு அறிந்தவன். தொழுகையையும் ஜகாத்தையும் இணைத்து சொன்னான். குர்ஆனிலே 32 இடங்களில் அல்லாஹ் ஸலாத்தையும் ஜகாத்தையும் இணைத்து சொல்லியிருக்கிறான். ஈமானோடு இபாதத்தோடு மறுமையோடு சம்பந்தப்பட்ட தொழுகையை வலியுறுத்துவது போலவே உலக வாழ்க்கையோடு, பண்டத்தோடு, பணத்தோடு, பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட ஜகாத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கிறார், இணைத்து சொல்லியிருக்கிறார். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ் இணைத்த தொழுகையையும் ஜகாத்தையும் யார் தொழுகையை வேறாகவும் ஜகாத்தை வேறாகவும் பிரிக்கிறாரோ அவரிடம் அவரோடு இறுதி வரை நான் போராடுவேன், கடைசி வரைக்கும் போராடுவேன். இரண்டும் இணைக்கப்பட வேண்டியவர். ஜக்காத் கொடுக்கப்படாத சமுதாயத்தில், ஜக்காத் கடமை சரியாக முறையாக நிறைவேற்றப்படாத சமுதாயத்தில் தொழுகையும் நிலைநாட்டப்பட மாட்டார். ஏன்? ஜக்காத் நிறுவனம் சரியாக இயங்காத போது அங்கே வறுமை இருக்கும். வறுமை உள்ள இடத்தில் ஈமான் சரியாக இருக்காது. ஈமான் சரியாக இல்லாத இடத்தில் இபாதத்துகளும் முறையாக இருக்காது, போலியானதாகத்தான் இருக்கும். எனவே அல்லாஹ்வும் ரசூலும் இணைத்த விஷயங்களை நாம் பிரிக்க முற்படுகின்ற போதுதான் பயங்கரமான விளைவுகள் ஏற்படுகின்றன. எனவே சமூக மேம்பாட்டுக்காக உழைக்க விரும்புவர்கள் ஜக்காத்தை, இஸ்லாம் சொல்கின்ற ஜக்காத் என்ற பொருளாதார திட்டத்தை மீண்டும் முறையாக சரியாக உயிர்ப்பிப்பதற்காக உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும், அதற்கான தங்களது பங்களிப்பை செய்ய வேண்டும். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை இங்கு நினைவுபடுத்தலாம் நினைக்கிறேன். ஓர் ஊரிலே பசியோடு இருப்பவர்கள் ஓர் இருவர் இருந்தாலும் அந்த ஊரின் பொறுப்பில் இருந்து அல்லாஹ் நீங்கிக் கொள்கிறான். ஓர் ஊரிலே பசி பட்டணியோடு இருப்பவர்கள் ஓர் இருவராவது இருக்கின்ற போது அந்த ஊரின் பொறுப்பில் இருந்து அல்லாஹ் நீங்கிக் கொள்கிறான். இவ்வளவு பயங்கரமான எச்சரிக்கை செய்து பாருங்க. நம்மோடு நமது ஊர்களில் நமது சமுதாயத்தில் எத்தனை எத்தனை ஏழைகள் கண்ணீர் வடித்த வண்ணம் இருக்கிறார்கள். பல போது எங்களுக்கு உண்மைகள் தெரியாது. இந்த நாட்டிலே ஏழைகளுக்கு வீடுகளை கட்டிக் கொடுப்பதற்கான ஒரு அமைப்பு, உள்நாட்டு அமைப்பு, உள்நாட்டிலேயே இன்று வரைக்கும் தேவையான நிதியை திரட்டி வீடுகளை கட்டிக் கொடுக்கிற ஒரு பணியில் ஈடுபட்டு வருகிறது. இதுவரை நான் நினைக்கிறேன் சுமார் ஒரு 450 வீடுகளை அந்த நிறுவனம் அல்லாஹ்வுடைய அருளினால் கட்டி கொடுத்திருக்கும். அந்த நிறுவனத்தோடு ஓரளவு தொடர்புள்ளவன் என்ற வகையில் சில கசப்பான உண்மைகளை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அதிர்ச்சியான தகவல்கள். இந்த சின்ன சிறிய சமுதாயத்துக்குள் நாம் அறியாமலேயே வறுமை எவ்வளவு கொடுமையான நிலையில் இருக்கிறது என்பதை அறிகின்ற போது நாம் அதிர்ந்து விடுகிறோம். ஒரு மலைநாட்டிலிருந்து ஒரு விண்ணப்பம், ஒரு குடும்பம், நாங்கள் ஒரு மலை குகையில் வாழுகிறோம், ஒரு இயற்கையான மலை குகையில் வாழ்கிறோம், எங்களுக்கு வீடு இல்லை. ஆப்பிரிக்காவில் அல்ல, எத்தியோப்பியாவில், சோமாலியாவில் அல்ல, எரிட்ரியாவில் அல்ல, சூடானில் அல்ல, நானும் நீங்களும் வாழுகின்ற இந்த வளமான முஸ்லிம் சமுதாயம், செல்வமாக வாழுகின்ற இந்த நாட்டில் எமது சமுதாயத்தில் எத்தனையோ இயக்கங்கள், எத்தனையோ அமைப்புகள் இரவு பகலாக போட்டா போட்டி போட்டுக்கொண்டு இயங்குவதாக நம்பப்படுகின்ற ஒரு பெருமையுள்ள இந்த சமுதாயத்தில் குகைக்குள் வாழுகின்ற ஒரு சமுதாயம், ஒரு வீடு, ஒரு குடும்பம், அவர்களுடைய விண்ணப்பம் இதுதான். எவ்வளவு உருக்கமான விண்ணப்பம் என்று பாருங்கள். நாங்கள் நீண்ட காலமாக ஒரு கல் குகையில் வாழ்கிறோம், அந்த கல் குகையும் புகைப்படமாக இருக்கிறது. இந்த கல் குகையிலே குடும்பமாக வாழுவதல்ல பிரச்சனை, எங்களது ஒரு பிள்ளைக்கு கேன்சர், அது உயிருக்காக போராடி கொண்டு இருக்கிறது. இன்னும் சில தினங்களில் அந்த பிள்ளை வஃபாத்தாகி விடும். அந்த குழந்தையின் ஜனாதாவை இந்த கல் குகையிலிருந்து தானே நாங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஆதங்கத்தினால் கேட்கிறோம். எங்களுடைய குழந்தை வஃபாத்தானால் ஒரு வீட்டிலிருந்து அந்த குழந்தையுடைய ஜனாதாவை எடுத்துச் செல்ல நாம் விரும்புகிறோம், அதற்காக ஒரு வீடை கட்டித்தார்கள். என்ன கதை! கற்பனையில் வந்தால் அதீத கற்பனை என்று சொல்லுவோம். சினிமா படத்தில் வந்தாலும் இது என்ன, இது எந்த நூற்றாண்டில் நடந்த கதை, கதை அளக்கிறார்கள். மூசா நபி காலத்து குகையை பற்றி நினைத்து பார்த்தார்கள் போடுவன் சொல்லுவோம். இது மிலேனிய யுகத்தில் எனது உங்களது சமுதாயத்தில் இருக்கிற நிலை. அல்லாஹ்வுடைய அருளினால் அந்த வீடு அந்த சகோதரர்களால் கட்டி நிர்மாணித்து கொடுக்கப்பட்டது. வீடு கட்டி அவர்கள் குடிபுகுந்து சில தினங்களில் அந்த புற்றுநோயால் பாடிக்கொண்டிருந்த அந்த சகோதரர் வஃபாத்தானார். அவர்கள் ஒரு பக்கம் கண்ணீர் சிந்தினார்கள், மறுபக்கம் மனநிறைவோடு அந்த ஜனாதாவை அடக்கம் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய அருளினால் எங்களது குழந்தை ஒரு வீட்டிலிருந்து மையவாடிக்கு எடுத்துச் செல்லப்பட்டது என்ற மனநிறைவு. சகோதரர்களே, இது ஒரு அரிதான நிகழ்வு அல்ல, அரிதான நிகழ்வு அல்ல. இந்த நிமிடத்தில் இந்த நாட்டிலே ஆயிரம் ஆயிரம் சகோதர சகோதரிகள், குழந்தைகள் பசியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பெரிய உண்மை. அந்த தகவல்களை எல்லாம் சொல்வதற்கு இந்த நேரம் எனக்கு இடம் தராது. ஜகாத் அமைப்பு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஜகாத் அமைப்பு இஸ்லாம் சொல்கின்ற அந்த ஒழுங்கில் புனர் நிர்மாணம் செய்யப்பட வேண்டும். அதற்காக உழைப்பது காலத்தின் தேவை மாத்திரமல்ல, தன்மார்க்க கடமை, மிகப்பெரிய கடமை என்பதை நானும் நீங்களும் உணர வேண்டும். ஜகாத்துல் ஃபித்ர் அமைப்பு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். உதுகையா அமைப்பு இதைவிட அர்த்தம் உள்ளதாக மேற்கொள்ளப்பட வேண்டும். இஸ்லாம் சொல்கின்ற பிதியா அமைப்பு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஏழைகளுக்கு உணவளித்தல் என்ற அமைப்பு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஒரு காலத்தில் கந்தூரி, கத்தம், பாத்தியா இவ்வாறு மௌலிது மஜ்லிஸ் என்ற பெயர்களில் எல்லாம் மனிதர்களுக்கு உணவு கிடைத்தது. ஊரில் இருந்த வளர் வருஷத்தில் அரைவாசி நாட்கள் ஒவ்வொரு கந்தூரி சாப்பிட்டு மாசம் மாசம் வரும் ஒவ்வொரு மௌலிது சாப்பாடை சாப்பிட்டு ஒரு மாதிரி வயிறு நிரப்பியிருக்கிறார்கள். அவ்வாறு வயிறு நிரப்பிய பல சகோதரர்கள் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு உண்மையை சொல்ல வேணும், நாங்கள் இப்ப மௌலிது கொடுக்கறோம் இல்ல, கத்த முதலவும் இல்ல, பாத்தியாக்கு போறதும் இல்ல, ஆனா நான் இந்த மௌலிது சாப்பாட்டால வளர்ந்தால் எங்களோட ஊர்ல அந்த கந்தரி இந்த கந்தரியால ஒரு மாதிரியா கவர் பண்ணி அல்ஹம்துலில்லாண்டு பொடியை பில்டப் பண்ணி கொண்ட ஆள் என்று பல சகோதரர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள். உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும் நினைக்கிறேன். சரி, நாங்க அதுக்கெல்லாம் முழுக்கு போட்டுட்டோம். ஆனால் இஸ்லாம் சொல்கின்ற இஸ்லாமுல் மசாக்கீன் எங்கு போய்விட்டது? ஏழைகளுக்கு உணவளித்தல் என்ற அந்த மாபெரிய இபாதத்தை, வணக்கத்தை, அந்த புண்ணிய காரியத்தை ஏன் நாங்கள் விட்டோம்? குரத்துல் மாவுளை நினைத்து பாருங்கள். மார்க்கத்தை பொய்ப்பிக்கிற மனிதன், மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத மனிதன், மறுமையை நம்பாத மனிதன், மரணத்துக்கு பின்புள்ள வாழ்க்கையில் விசாரணையை அல்லாஹ்வுடைய ஹிசாபை நம்பாத மனிதன் யார் தெரியுமா? சொல்லாதவனா, நோம்பு பிடிக்காதவனா, குர்ஆன் ஓதாதவனா, திக்ர் செய்யாதவனா? மக்காவில் இறங்கிய சூரா இது. இந்த சூராவை நினைத்து பார்க்க வேண்டும். அரஐதல்லதி யுகதிபு பித்தீன், மார்க்கத்தை பொய்ப்பிக்கிறவன், மறுமையை பொய்ப்பிக்கிறவன், விசாரணையை நம்பாதவன் யார் தெரியுமா? அவன் தான் அனாதைகளை விரட்டுபவன், அனாதைகளை பராமரிக்காதவன், அனாதைகளுக்கு உதவிக்கரம் நீட்டாதவன், ஏழைகளுக்கு உணவளிக்காதவன், உணவளிக்க தூண்டாதவன். இங்கு நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் உணவளிக்காதவன் என்று சொல்லவில்லை, உணவளிக்க தூண்டாதவன். நீ தனிப்பட்ட முறையில் உணவளிப்பது போலவே கூட்டாக சமூகமாக சேர்ந்து வறுமை பிரச்சினைக்கு தீர்வு காண நீ உழைக்க வேண்டும். பசியோடு வாழ்கின்ற மனிதர்களுடைய பிரச்சினைக்கு நீ தீர்வு காண முயற்சிக்க வேண்டும். அப்போதுதான் நீ தீன்தாரி, அப்போதுதான் நீ ஈமான்தாரி, அப்போதுதான் நீ தீனை நம்புவன், மறுமையை நம்புவன், விசாரணையை நம்புவன். இந்த உணர்வு உன்னிடம் இல்லையா? ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டாத வணக்கம், அனாதைகளை பராமரிக்க தூண்டாத இபாதத். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், தொழுகையாளிகளுக்கு நாசம் தான், கேடுதான். தொழுகையினால் கேடு வருகிறது, தொழுகையினால் நாசம் வருகிறது. காரணம் என்ன? எந்த தொழுகை அனாதைகளை பராமரிக்க தூண்டவில்லையோ, எந்த தொழுகை ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டவில்லையோ, எந்த தொழுகை வறுமை பிரச்சினைக்கு தீர்வு காணக்கூடிய உணர்வை கொடுக்கவில்லையோ, அந்த தொழுகை நன்மைக்கு பதிலாக கேட்டை ஏற்படுத்தும், நாசத்தை ஏற்படுத்தும் என்று அல்குர்ஆன் சொல்கிறது. நரகவாசிகளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், கல்லா பல்லா துக்ரிமூன் அல் யதீம் வலா தஹாதூன் அலா தஹாபில் மிஸ்கீன். ஜாக்கிரதை, எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் யார்? நீங்கள் அனாதைகளை கௌரவிப்பவர்களாக இல்லை, ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டுவர்களாக நீங்கள் இல்லை. நரகத்திலே ஒரு உரையாடல், நரகத்திலே ஒரு உரையாடல், ஒரு தரப்பினர் அடுத்த தரப்பினரை பார்த்து கேட்கிறார்கள், மா சலக்க கும்பி சக்கர், என்ன நீங்க நரகத்தில் இருக்கிறீங்க, ஏன் நீங்க நரகத்துக்கு வந்தீங்க, என்ன காரணம்? அவர்கள் சொல்கிறார்கள், காலு லம் நகு மினல் முஸல்லீன் வலம் நகு நுத்ஐமுல் மிஸ்கீன் வகுன்னா நஹூது மஅல் காயிதீன். நாங்கள் அல்லாஹ்வுக்குள்ள கடமைகளை நிறைவேற்றுவர்களாக இருக்கவில்லை, தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை, ஏழைகளுக்கு உணவளிப்பவர்களாகவும் இருக்கவில்லை, அடியார்களுக்குள்ள கடமைகளை நிறைவேற்றுவதாக இருக்க. நாங்கள் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்த மனிதர்களோடு இருந்தோம், அதன் விளைவாக நாம் நரகத்தில் இருக்கிறோம் என்று அவர்கள் பதில் சொல்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அந்த வகையில் இஸ்லாம் சொல்கின்ற ஜகாத் அமைப்பு மாத்திரமல்ல, இத்ஆமுல் மசாகின் அமைப்பு மாத்திரமல்ல, பொதுவாக சொல்கின்ற சதக்கா என்ற அந்த அமைப்பை பரவலாக செய்கின்ற ஒரு விழிப்புணர்வு சமுதாயத்தில் வர வேண்டும். இதற்கு அப்பால் வக்குப் என்ற இஸ்லாம் சொல்கின்ற அந்த கோட்பாடு 100% இன்று உயிர்ப்பிக்கப்படாத ஒன்றாக மாறியிருக்கிறது. கோடிக்கணக்கில் செல்வத்தை சேகரித்து வைத்து தனது அடுத்த பரம்பரை சண்டை பிடித்து சாவதற்கு விட்டுவிட்டு செல்கிறார்கள். அவர்கள் சேர்த்த செல்வம் அவர்களுக்கு சாபமாக மாறுகிறது. வாப்பா செஞ்சுட்டு போன வேலை, அப்பா செஞ்சுட்டு போன வேலை, பரம்பரைக்கு சாபம். வக்குஃபு என்ற கான்செப்டே தெரியாது. வக்குஃபு செஞ்சாலும் பள்ளிவாசலுக்கு, வக்குஃபு செஞ்சாலும் மதரசாக்கு. சமூகத்தில் பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வாக வக்குஃபு செய்யணுமா? வக்குஃபுண்டா என்ன? வக்குஃபு கல்விக்கு, ஸ்கூலுக்கு, அப்படி வக்குஃபுன்னு கிடையாது. யார் சொல்ற மார்க்கம்? எங்க இருந்து வந்த மார்க்கம்? அல்லாஹ்வுக்கு தான் மிளச்சு. சதகத்துல் ஜாரியா என்ற கான்செப்ட் எவ்வளவு தூரம் ஹயாத்தாக்கப்படுது. வசியா, ஒரு மனுஷனுக்கு தான் சேர்த்து செல்வத்தை கொடுக்க விருப்பம் இல்ல. அல்லாஹ் எவ்வளவு ரஹ்மான்னு பாருங்க, சேர்த்து வச்சதை வாழ்ற காலத்துல கொடுக்க விருப்பம் இல்ல. அதிகமானவங்களுக்கு அப்படித்தான். அப்ப அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் தாரான், சரியப்பா நீ வாழ்ற காலத்துல கொடுக்க விருப்பம் இல்ல, உன்ட சொத்துல உனக்கு மூணுல உண்ட வசிய செய்யலாம், நீ மௌத்தான பிறகுதான் அந்த வசிய செல்லுபடியாகும். அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் வரணும். சரி, அப்ப நானிக்க கூட பிரச்சனை இல்லையே, எல்லாம் இருக்கும், கடைகளும் இருக்கும், வீடுகளும் இருக்கும், வாகனங்களும் இருக்கும், கொழும்புலையும் ஊடு இருக்கும், ஊர்லயும் ஊடு இருக்கும், இன்னொரு வீட்டுலயும் ஊடு இருக்கும். அந்த ரெண்டாவது நான் வேற காத்துல சொல்லல, பல இடங்கள் அவருக்கு வீடுகள் இருக்கும், வாகனங்கள் இருக்கும், தோட்டம் துறவுகள் இருக்கும். ஒன்று கொடுக்க தேவையில்ல. அல்லாஹ் ஒரு அழகான அமைப்பு தாரா, இந்த தீன் ஒரு அழகான அமைப்பு தருது. வசியத்தை வில் எழுது, உன்ன மௌத்துக்கு பிறகு உன்ன சொத்துல இருந்து மூணுல உண்ட நல்ல ஒரு காரியத்துக்காக, வறுமை பிரச்சனை தீர்க்கவோ, அநாதிகட பிரச்சனை தீர்க்கவோ, ஏழைகட பிரச்சனை தீர்க்கவோ, வீடுகளை கட்டி கொடுக்கவோ, ஒரு ட்ரஸ்ட், ஒரு ஃபண்ட், அதுதான் வக்குஃபுன்னு சொல்றோம், அது வசியத்துன்னு சொல்றோம். இதை செய்யறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. இதை கூட எத்தனை பேர் பயன்படுத்துறாங்க, எத்தனை பேர் பயன்படுத்துறாங்க? சகோதரர்களே, எனது சமுதாயத்தின் மேம்பாட்டுக்காக உழைப்பதற்கு எத்தனை எத்தனை வழிகள் இருக்கின்றன. இன்னும் இரண்டு அம்சங்களை இங்கு நான் சுருக்கமாகத்தான் சொல்ல வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் அடுத்த ரெண்டு விஷயங்களை விரிவாக கலந்துரையாடுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். சமுதாயத்தின் வறுமை பிரச்சினைக்கு தீர்வு காண உழைப்பதற்கூடாக, சமுதாயத்தின் மேம்பாட்டுக்காக, முன்னேற்றத்துக்காக பாடுபட நானும் நீங்களும் கடமைப்பட்டிருப்பது போல, சமுதாயத்தின் கல்வி முன்னேற்றத்துக்காகவும் உழைப்பது காலத்தின் தேவை, தன்மார்க்க கடமை. சமுதாயத்தின் மேம்பாட்டுக்கு அது மிக முக்கியமானது. அவர்களே, நாங்கள் வாழ்கின்ற காலம் குறிப்பாக சிறப்பாக எல்லாம் நாலேஜ் பேஸ்ட். ஒரு காலம் இருந்தது, ஒப்பீட்டு ரீதியில் கல்வி அறிவு முக்கியத்துவம் பெறவில்லை. பாரம்பரிய அமைப்பில் எதையும் செய்யலாம். இப்போதும் எல்லாமே அறிவு மயப்படுத்தப்பட்ட ஒரு யுகத்தில் வாழ்றோம். எல்லாம் கலை, சில்லறை கடையும் இப்ப சயின்ஸ், அதுக்கு பேரு பிசினஸ் மேனேஜ்மெண்ட். ஒரு டொஃபி ஒன்று போடுறாலும், ஒரு 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 அந்த தலைகுலி ஒன்று செய்யறதாக இருந்தாலும் அது இப்ப ஒரு கலை, அது ஒரு ஒரு சயின்ஸ், அது ஒரு ஒரு கோர்ஸ், தலைகுலி கோர்ஸ் கோர்ஸ் நடத்துறான். அதுக்கு 8,000-10,000 செலவழிச்சு போய் படிச்சுட்டு வாரான். அதுக்கு மெஷினரிஸ் இருக்குது. எல்லாம் இன்றைக்கு நாலேஜ் பேஸ் தான் மாறி இருக்கிற காலத்துல நாங்க வாழ்றோம். எனவேதான் இந்த பொருளாதாரத்தை கூட நாலேஜ் பேஸ் எக்கனமி என்று சொல்கிறாங்க. கல்வி இல்ல, அறிவு இல்ல, பொருளாதாரம் கிடையாது. எங்கட கையில இருந்து பொருளாதாரம் போயிட்டு, வியாபாரம் போயிட்டு, இவ்வளவு பெரிய சதி. சதி அல்ல, இல்ல அப்படி விதின்றீங்களா? விதியும் அல்ல, என்ன எங்கட மதியில உள்ள குழப்பம், அறிவு இல்ல, நாலேஜ் இல்ல, அதுல விளைவு போயிட்டு. உண்மைதான், வரலாற்றுல இந்த நாட்டில வர்த்தகத்துறையில் வாணிபத்துறையில் முன்னோடிகளாக நாங்க தான் இருந்தோம். இந்த நாட்டில இருந்த மொத்த வர்த்தக நிலையங்கள்ல 50% மேல முஸ்லிம்களுக்கு சொந்தமாக இருந்தது உண்மை. 1875 இந்த புறக்கோட்ட பிரதான வீதியில் இருந்த கடைகளுள் 73 கடைகள் முஸ்லிம்களுக்கு சொந்தமானவை. 1875 கடைன்னு சொன்னா எத்தனை வீதமாக இருந்திருக்கும் என்று கற்பனை செஞ்சு பாருங்க. ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் முஸ்லீம்களுடைய ஏகபோக உரிமையா இருந்தது. மாணிக்க வியாபாரம் முஸ்லீம்களுடைய ஏகபோக உரிமையாக இருந்தது. நகை வியாபாரத்தில் பெரும்பகுதி முஸ்லீம்களுடைய கை இருந்தது. அதற்கும் காரணம், அந்த காலத்தை பொறுத்தவரையில் முஸ்லீம்கள் அறிவில் கூடியவர்களாக இருந்தார்கள். நீங்க அந்த காலத்தை பாருங்கள், முஸ்லீம்களுக்கு பல மொழிகள் தெரிந்திருந்தன, முஸ்லீம்களுக்கு வெளிநாட்டு உறவுகள் இருந்தன. இந்த நாட்டில் வாழ்ந்த சுதேசிகளோடு ஒப்பிடுகின்ற போது கல்வி அறிவில் கூடியவர்களாக முஸ்லீம்கள் இருந்தார்கள். நீங்கள் தேடி பார்த்தால் உங்களுக்கு தெரியும் எங்கட முந்தின சமுதாயம் அந்த காலத்தை. அதன் விளைவு என்ன? அவருடைய கையில் பொருளாதாரம் இருந்தது. எனவே பொருளாதாரம் கை நழுவி செல்கிறது என்பதற்கு அடுத்தவர்களை குற்றம் சொல்வதில் பிழை இல்லை. நமது நம்பிக்கை நாணயம் நேர்மையில் வந்த கோளாறும் ப்ரொபஷனலிசம் இல்லாமல் போனதன் விளைவும் இன்னமும் தாரத்தை தூக்கி கட்டிக்கொண்டு இந்த மாவு மூட்டையும் அரிசி மூட்டையும் அப்படி வச்சுக்கொண்டு ஈ அடிச்சு அடிச்சு வியாபாரம் பண்ணினார். இப்ப சூப்பர் மார்க்கெட் கல்ச்சர் வந்துட்டு போடக்கிழமை நான் கேள்விப்பட்டேன். இப்ப ஸ்கை வில்லேஜோ ஸ்கை சிட்டி வந்துட்டான், அதாவது யாருமே கீழே வரல. இப்ப யாரோ சொன்னாங்க மேலதான் எல்லாம், அவங்க அவ்வளவு தேவையும் நூறு வீதம் நிறைவு செய்யப்படுது, எல்லாம் மேல எல்லாம் எல்லாம் ஏ டு Z. அப்ப உலகம் ஸ்கை சிட்டிக்கு போயிட்டு நாங்க இன்னமும் மண்ணோடு ஏறிக்கிறோம் வாயில மண். சகோர்களே, இந்த உலகத்துல குளோபல் கண்ட்ரோல் யார் கையில் இருக்கிறது தெரியுமா? யாரிடம் கல்வி இருக்கிறதோ அவருடைய கையில் இருக்கிறது, ஆயுதம் இருப்பவருடைய கையில் நினைக்கிறோம். உலகத்துடைய குளோபல் கண்ட்ரோல் யாரோட கையில இருக்குது? சுருக்கமாக சொல்லிருந்தால், யாரிடம் சயின்ஸ் இருக்குதோ, டெக்னாலஜி இருக்குதோ, யாரிடம் ட்ரேடும் பினான்சும் இருக்குதோ அவருடைய கையில் இருக்குது. ட்ரேடும் பினான்ஸும் யாரோட கையில் இருக்குது? அறிவுள்ளோட கையில் இருக்குது. என்ன நாலேஜ் பேஸ்? ட்ரேடுக்கும் நாலேஜ் தேவை, பினான்ஸுக்கும் நாலேஜ் தேவை, சயின்ஸுக்கும் நாலேஜ், டெக்னாலஜிக்கும் நாலேஜ். எனவே இவற்றுக்கூடாக உலகம் இன்று கண்ட்ரோல் பண்ணப்படுது. பின்னால் இருக்கிறது அறிவு. எனவே இன்றைய உலகின் முதற்தர ஆயுதம் வெப்பன் எஜுகேஷன், அறிவு, சயின்ஸ், டெக்னாலஜி. இன்னும் நடக்கிற மிகப்பெரிய யுத்தம் ஆயுதம் அல்ல, மீடியாவோ. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதித்து வந்த அந்த கேலி சித்திரங்கள் இன்று உலகளாவிய ரீதியில் பேசப்படும் பொருளாக, பெரும் சர்ச்சையாக மாறியிருக்கிறது என்றால் அதுக்கு பின்னால் இருக்குது என்ன? முன்பு எல்லாம் நடந்தது தெரிய வரல, இப்ப மீடியா, மீடியா என்ற அந்த வெப்பனை வச்சுக்கொண்டு உலகத்தை குளோபல் ஃபேமிலியாக மாத்திக்கொண்டு பயங்கர அட்டகாசி. நாளை தஜ்ஜாலும் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் மீடியா வச்சு கூட தான் வருவார். நாங்க வேறமா நினைச்சிடப்படாது, தஜ்ஜால் இப்படி வருவான் அப்படி வருவான், அம்பையும் பில்லையும் எடுத்துக்கொண்டு வருவான்னு நினைச்சிடப்படாது. அப்படின்னா மூன்றாம் உலகம் யுத்தம் நடந்த பிறகு வரணும் என்று அவர் அறிஞர் சொன்னார். மூன்றாம் உலகம் யுத்தம் நடந்தால் நாலாவது உலகமா யுத்தத்துக்கு அம்பும் பில்லும் தான் மனிதர்கள் கையில இருக்க உண்டு, அந்த அளவுக்கு உலகம் அழிக்கப்படும். அந்த டைம்ல தஜ்ஜால் வந்தாண்டா சில நேரம் அம்பு வில்லோட வருவான் ஆகும். இப்ப வந்தாண்டா அவன் ஒரு ஷெரோனாகத்தான் வருவான். எனவே உலகத்துடைய இன்றைய குளோபல் கண்ட்ரோல் என்பது எஜுகேஷனுக்கு கூடாக இருக்குது. இந்த உலகத்திலே முன்னணி 500 பல்தேசிய கம்பெனிகள் இருக்கின்றன, மல்டிநேஷனல் கம்பெனி. ஒரு கம்பெனி கூட முஸ்லிம் சமூகத்துக்கு சொந்தமானது அல்ல, முஸ்லிம் நாட்டுக்கு சொந்தமானது அல்ல. என்ன காரணம்? அடிப்படையில் இன்றைய உலகுடைய இந்த வர்த்தக வாணிப ஒழுங்குகளை அறிந்த புரிந்த ஒரு சமுதாயமாக நாங்கள் இல்லை. இவ்வளவு வளமான எண்ணெய் வள நாடுகள் கல்வித்துறையில் எங்கிருக்கின்றன என்பதை நீங்கள் அறிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள். அமெரிக்காவோடு ஒப்பிடுகின்ற போது எண்ணெய் வள அரபு நாடுகள் கல்ஃப் கண்ட்ரீஸ் 12 மடங்கு பின்னால் இருக்கின்றன. போராட போற எதை வச்சு போராட? அறிவு என்ற ஆயுதத்தால் தான் போராடும். சயின்ஸ் வச்சு, டெக்னாலஜியை வச்சு, எஜுகேஷன் வச்சு போராடும் இல்ல. அல்லாஹ் அருளிக்குது, அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், குட்டுப்போம். இப்படியான பேத்தனமான பேச்சு, அல்லாவையும் கொச்சப்படுத்தி, ரசூலையும் கொச்சப்படுத்தி, மார்க்கத்தையும் கொச்சப்படுத்தி, தோத்த குறை ஒத்தனை கொத்தம் பிளேம் பண்ற. பாருங்க அவன் செஞ்ச வேலை. நான் வளமையா சொல்ற, கிரிக்கெட் மேட்ச் பாக்குற மென்டாலிட்டி எங்க தெரியுது. அடிச்சாண்டா கண்ணுங்களை எங்கடா அடிச்சான் இல்லையா, தோத்தாண்டா மானத்தை வாங்கினான்டா, அநியாயம் இவனுக்கு சப்போர்ட் பண்றது. இப்படி கிரிக்கெட் மேட்ச் தான் பாக்குறோம் நாங்க உலகத்துல. சக்சஸ் ஆனா எல்லாரும் சேர்ந்து நாங்களும் தான், தோல்வி அடைஞ்சால் எல்லாரும் பின்வாங்குறது. இப்படியான ஒரு ஒரு எளிய ஒரு ஒரு போக்கு எங்கிட்ட இருக்கு. தகவல்களே, இன்டர்நெட் பாவனையை உலகத்தின் கல்வி நிலையை அளப்பதற்கு ஒரு அளவுகோலாக இன்று வைத்திருக்கிறார்கள். உலகிலே முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற மிக முக்கியமான நாடுகளுள் ரெண்டு நாடு, பாகிஸ்தானும் பங்களாதேஷும். அமெரிக்காவோடு ஒப்பிடுகின்ற போது இன்டர்நெட் யூஸில் அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தான் பங்களாதேஷுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? 1:658. அமெரிக்காவில் 658 பேர் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுகின்ற போது பாகிஸ்தான்ல முக்கிய முக்கிய ஒரு ஆள், பங்களாதேஷ்ல ஒரு ஆள். ஆனா நாங்க கொசுபால ஓதுற ஒரு மூமின் எத்தனை மூமினுக்கு ஜமன், எத்தனை ஜமன் சொல்ற, குறைஞ்சது ரெண்டு ஒரு மூமின் ரெண்டு காவிரிகளுக்கு ஜமன் என்று நாங்க சொல்றோம். இங்க ஒரு அமெரிக்கன் 658 பாகிஸ்தானுக்கு சமன், பங்காளிக்கு சமன். எதுல? கல்வி அறிவுல. அரபு நாட்டு எங்கட வளமான எண்ணெய் வள வளைகுடா நாடுகள் அமெரிக்காவோட ஒப்பிடுகின்ற போது இன்டர்நெட் யூஸை பொறுத்தவரை வீதாச்சாரம் என்ன தெரியுமா? 1:132. ஒரு அமெரிக்கன் 132 அரபியருக்கு சமன். கசப்பான உண்மை ஏற்றுக்கோம், விழுங்கோடு நல்லா. இங்கேயும் சொல்லுவோம், இன்டர்நெட் சரியா, இன்டர்நெட்ல உள்ள கூத்து வாங்குறதுக்கு இன்டர்நெட்ட பாவிச்சா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் காப்பாத்தினான் பாகிஸ்தான் பிள்ளைகளையும் பங்களாதேஷ் பிள்ளைகளையும். இன்டர்நெட் யூஸ் பண்ணி பார்க்கணும், இவருக்கு யாரோ பிள்ளையால கருத்தை கொடுத்துட்டாங்க வந்து. நாங்க இருந்து யூஸ் பண்ணாலும் அதுக்குதான் யூஸ் பண்றது. அதுல நான் நினைக்கிறேன் இந்த ஒரு ஆளும் தென் நேரம் அப்படி யூஸ் பண்றது இல்லையா. நாங்க இன்டர்நெட்ட யூஸ் பண்ணினாலும் அதுக்குதான், நீங்க எதுக்கு நினைக்கிறீங்களோ அதுக்குதான் யூஸ் பண்றது. அதுக்கு வந்தது அல்ல. இன்னைக்கு அறிவு ஆராய்ச்சி சிந்தனை எல்லாம் அதுல இருக்குது. இன்னைக்கு பிஹெச்டி செய்யலாம் ஆன்லைன்ல, எம்ஏ எம்பில் செய்யலாம் ஆன்லைன்ல, டிகிரி செய்யலாம் ஆன்லைன்ல. உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கோர்சஸையும் நீங்க போ தேவையில்லை. ஓபன் எஜுகேஷன், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், ஆன்லைன் எஜுகேஷன் எல்லாம் வந்தாச்சு. எங்கடவன் நிறுவனத்திலே பொடி இன்டர்நெட் கேபேக்கு போறான், புட்டிங்கடா ஆள் போட்டு நாலஞ்சு பேர் போட்டு அவன விரட்டுறது, அவன பயந்து ஓடுற. எங்க நீங்க இன்டர்நெட் வா புட்டி எக்ஸிட் இவன் காட்டி வீட்டுக்கு அனுப்பும். என்ன இன்டர்நெட் பார்த்தான் எங்களுக்கும் தெரியும், அவன் எதுக்கு இன்டர்நெட் பாப்பான அவனுக்கும் தெரியும், ஓடுற பிடிக்க வராரு மாட்டிக்கொள்வேன். இங்கதான் நாங்க இருக்கிறோம், உலகம் அங்க இல்ல, உலகம் அங்க இல்ல சகோதரர்களே. எனவே இந்த சமுதாயத்துடைய கல்வி மேம்பாட்டுக்கு அவளுக்கு வேண்டிய தேவைக்கு இதங்க முஸ்லிம்கள் எங்க இருக்கிறாங்க. கல்வியை பொறுத்தவரையில இன்று எல்லாரும் கவலைப்பட வேண்டிய நிலையை நாங்க அடைஞ்சிருக்கிறோம். இந்த சமுதாயம் மேம்பாடு அடைய முடியாது. மறுபக்கம் நான் சொல்கிறேன், கல்வித்துறையில் மேம்பாடு வந்தால் பொருளாதாரத்துறையில் மேம்பாடு வரும், கல்வித்துறையில் முன்னேற்றம் வந்தால் சுகாதார பிரச்சனையும் தீரும். கல்வி பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு, கல்வி சுகாதார பிரச்சனைக்கு தீர்வு, கல்வி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்பது பெரிய ஒரு உண்மை. ஆனால் நாங்கள் உழைக்கிறோம், பரவலா உழைக்கிறோம், பல உருவங்கள்ல ரூபங்கள்ல உழைக்கிறோம். ஆனால் இந்த எஜுகேஷனுக்காக, அடுத்த தலைமுறையின் கல்வி மேம்பாட்டுக்காக உழைக்காத விளைவு எமது முயற்சிகள் எல்லாம் சூன்யமாகி விடுகின்றன, பூஜ்யமாகி விடுகின்றன, விழனு கிடைத்த நீராகி விடுகின்றன. இலங்கை முஸ்லீம்களுடைய கல்வி நிலையை பத்தி சொல்றேன். கொழும்புல வாழ்ற நீங்க படிச்சாக்க, கொழும்புக்கு வந்திருக்க நீங்க படிச்சாக்க, இங்க பல துறை சார்ந்த நிபுணர்கள் இருப்பீர்கள். அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் உங்கள் சமுதாயத்தை ஒரு முறை சிந்து பாருங்க. மீண்டும் நாங்கள் 1940களை நோக்கி திரும்பி இருக்கிறோம், 40s நோக்கி போயிருக்கிறோம். 1940களில் 3% குறைவாக முஸ்லிம்களுடைய பல்கலைக்கழக பிரவேசம் இருந்தது, 3% குறைவாக. ஆனா அந்த நேரத்தில் ஒரு 6% தான் இந்த நாட்டில் நாங்கள் தனத்தொகை பொறுத்தவரை இருந்திருக்கோம், 7% இல்ல. மீண்டும் 8% மாறினதன் பின்னால் அதே 40களுடைய நிலைக்கு நாங்கள் இன்று போயிருக்கிறோம். 2002 எமது பல்கலைக்கழக பிரவேசம் 3.6%. 2004 எங்களுடைய பல்கலைக்கழக பிரவேசம் 2.9%. 90களில் 8 கடந்து போனோம், 90s 8 கடந்து போனோம். எங்களுடைய வீதாசாரத்தையும் கடந்து இந்த ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டிக்கு நிறைய பேர் சில காரணங்களால போனாங்க. மீண்டும் 40களை நோக்கி போயிட்டோம். எங்க எங்கட சமூக மேம்பாட்டு முயற்சிகள், எங்கட உழைப்பு எங்க போயிட்டு, எங்க எங்கட இயக்கங்கள், எங்கட சங்கங்கள், எங்கட அமைப்புகளுடைய முயற்சி? உலக வாழ்க்கையில் புதியன புக வேண்டும், பழையன களையப்பட வேண்டும். மார்க்க வாழ்க்கையில் பழையன பேணப்பட வேண்டும், புதியன புகுத்தப்படக்கூடாது. ரைட் ஆப்போசிட், மார்க்க வாழ்க்கையில புதியன புகுத்தப்படுது, பழையன களையப்படுது. உலக வாழ்க்கையில பழமையில மிக உறுதியா இருக்கும், புதியது வாரத அனுமதிக்க மாட்டோம் என்பதிலே மிக உறுதியா இருக்கும். இதுதான் சமூக மேம்பாட்டுக்காக உழைக்கிற விதம் என்று சிந்தித்து பாருங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தத்தில் கைது செய்யப்பட்ட குறைசி காபிர்களை விடுதலை செய்வதற்கு முன்வைத்த நிபந்தனை என்ன? 4 மதீனத்து பிள்ளைகளுக்கு அறிவை கற்றுக் கொடுத்து, எழுத்தறிவை கற்றுக் கொடுத்து விட்டு நீ விடுதலை பெற்று செல்லலாம். எழுத்தறிவுண்டாவே பயப்படுறாங்க. எல்லாம் படிச்சதால வந்த விளைவு, படிப்பு கூடிது, அதாலதான் பித்துனா என்று சொல்றவங்களும் இருக்கிறாங்க. யாருக்கு அறிவு கொடுக்கப்படுகிறதோ, கல்வி ஞானம் கொடுக்கப்படுகிறதோ, அவர் மிகப்பெரிய ஹைரை பெற்றுக் கொண்டு வந்தால் குர்ஆன் சொல்லுது. மார்க்க அறிவு ஞானத்தை மட்டும் சொல்லல. ஷேக் கர்லாவி அவர்கள் சொல்கின்ற ஒரு கருத்தை நான் அடிக்கடி மேற்கோள் காட்டுவது உண்டு. உம்மத்து சூரத்தில் ஹதீத் லம் தத்அல்லம் சினாத் அல் ஹதீத் பாத் அல் ஹதீத், இரும்பு உருக்கு என்ற பேரிலான தலைப்பிலான ஒரு அல் குர்ஆன் அத்தியாயத்தை சுமந்திருக்கிற சமுதாயம் இன்னும் இரும்புருக்கு தொழிலை கற்றுக்கொள்ளவில்லை. அல் குர்ஆனிலே இரும்பு என்ற தலைப்பில் ஒரு சரியான சூரா இருக்கு. அல்லாஹ் அந்த சூராவில் சொல்கிறான், உங்களுக்கு நாங்கள் இரும்பை தந்திருக்கிறோம், அந்த இரும்பிலே உங்களுக்கு ராணுவ பலம் இருக்கிறது, உங்களுக்கு சிவில் பெனிஃபிட்ஸும் இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த சூராவை சுமந்திருக்கிற சமுதாயம் இன்னும் இரும்புருக்கு தொழிலை கற்றுக்கொள்ளவில்லை. இஸ்ரவேலர்கள் அரபு உலகை செய்மதியை அனுப்பி படம் பிடித்துக் கொண்டிருக்கிற போது நமது அரபு நாட்டு உலமாக்கள் புகைப்படம் பிடிப்பது ஹலாலா ஹராமா என்று ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பத்தான் அங்கு செய்மதி இல்ல படம் பிடிச்சு கொண்டிருக்கிறார். எங்க நாங்க இருக்கிறோம்? இந்த நாட்டை பொறுத்தவரையில் சுமார் 8 வீதம் வாடுகின்ற முஸ்லிம்கள் பல்கலைக்கழகத்துக்கு 3 வீதம் செல்கிறார்கள். அதே 8 வீதம் வாழ்கின்ற முஸ்லிம்கள் சிறைச்சாலையில் 17 வீதம் இருக்கிறார்கள். பாடசாலைகள் மூடப்படுகின்ற போது சிறைச்சாலைகள் திறக்கப்படும். பாடசாலைகளுக்கு செல்லாத குழந்தைகள் நிச்சயமாக சிறைச்சாலைகளுக்கு தான் செல்லும். இதற்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் யார்? சமூக மேம்பாட்டுக்காக உழைக்கிறோம், முன்னேற்றத்துக்காக உழைக்கிறோம் என்று சொல்கின்ற நானும் நீங்களும் இத்தகைய ஒரு சமுதாயத்தை தான் உருவாக்கிய வண்ணம் இருக்கிறோம். இது பற்றிய விழிப்புணர்வு இருக்கிறதா? இத்தகைய பாரமான மிக பாரிய பயங்கரமான சமூக பிரச்சனைகள் ஆயிரம் ஆயிரம் இருக்கின்ற போது, நூற்றுக்கணக்கில் இருக்கின்ற போது நாம் அடைத்துக் கொள்கின்ற பிரச்சனைகள் என்ன, அடித்துக் கொள்கின்ற பிரச்சனைகள் என்ன, இரவு பகலாக ஆராய்கின்ற பிரச்சனைகள் என்ன? ஒரு வளமான சமுதாயம், நிறைவான சமுதாயம் ஒன்று நிமிர்ந்து நிற்கிறது. இப்போது இருக்கிற பிரச்சனைகள் சில டெக்னிக்கல் ப்ராப்ளம், தொழில்நுட்ப கோளாறுகள், அது பற்றிய ஆய்வில் தான் இரவு பகலாக இருக்கும். எங்களது கவனம் எங்கு நோக்கி செல்ல வேண்டி இருக்கிறது? ஜியோவர்ண போராட்டத்திலே இந்த சமுதாயம் இருக்கிறது என்று நான் சுருக்கமாக சொல்வேன். அவர்களே, இன்னும் 5 நிமிடங்களில் எனது உரையை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். சமுதாய மேம்பாட்டுக்காக உழைக்கின்ற போது மட்டும் ஒரு பகுதியும் எனது கவனத்தை இருக்க வேண்டும். அதுதான் சமுதாயத்துடைய சுகாதார பிரச்சனை. இலங்கை முஸ்லிம் சமுதாயம் பொருளாதார பிரச்சனைக்கு மட்டுமல்ல முகம் கொடுத்திருக்கிறது, கல்வித்துறையில் மாத்திரமல்ல பின்னடைந்திருக்கிறது, உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையிலும் ஆரோக்கியம் குன்றிய ஒரு தலைமுறை இந்த நாட்டு முஸ்லிம் சமுதாயத்துக்குள் உருவாகி வருகிறது என்ற கசப்பான உண்மையையும் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். மிக அண்மையில் சுமார் 2 மாதங்கள் நினைக்கிறேன், இந்த நாட்டிலே பக்கச்சார்பு இல்லாமல் இலங்கை மக்களுடைய சுகாதார நிலை பற்றி மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வின் முடிவுகள் பயங்கரமான தகவல்களை முடிவுகளை தருகின்றன. இந்த நாட்டில் மாரடைப்பினாலும் ஹார்ட் அட்டாக், சர்க்கரை வியாதியினாலும் டயபெட்டிஸ்னாலும் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிற சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். மாஷா அல்லாஹ் அதிகமாக மாரடைப்பு நோயினாலும் சர்க்கரை வியாதியினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். நான் நினைக்கிறேன் மாவனெல்லையிலும் சில வைத்தியர்கள் மேற்கொண்ட ஒரு மாவனெல்லையை அடிப்படையாக கொண்டு மேற்கொண்ட ஒரு ஆய்வின் முடிவும் இந்த முடிவை உறுதி செய்திருக்கிறது. ஒரு மைக்ரோ லெவல்ல, நேஷனல் லெவல்ல மட்டுமல்ல, ஊர் லெவல்ல மேற்கொள்ளப்பட்ட ஆய்வும் அல்ல. ஏனென்றால் தின்ன பிறந்த சமுதாயம், நாங்க புரியாணி திண்டு வளர்ந்த சமுதாயம் என்று பெருமைப்பட்டுக் கொண்ட தலைவர்கள் இருக்கிறார். அதன் விளைவு என்ன? பிழையான உணவு பழக்கம், சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, சாப்பாட்டை வச்சு தான் எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும். சந்திப்போமா? சந்திப்போம். எப்ப சந்திப்போம்? டின்னர், லஞ்ச், பால் சாப்பாடு, ராவ் சாப்பாடு, பிரேக்ஃபாஸ்டுக்கு அப்புறம் சாப்பாடு சாப்பாடு. இஸ்லாமுல் மசாக்கி நல்ல பெரியாக்கள் கூடி தின்றது. ஏழைகளுக்கு 5 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவிட பறக்கத்தால கூட்டத்தை நடத்துவோம் என்று யோசித்தால் பரவாயில்லை. நிரம்பிய வயிர்களுக்கு இன்னும் சாப்பாடு, அதற்கான எத்தனையோ ஏற்பாடு. இந்த நிலையின் விளைவு என்ன? ஆரோக்கியம் இல்லாத ஒரு சமுதாயம். இலங்கையில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரிகளுக்கு போனால் இந்த நாட்டில் பெரும்பான்மையினர் முஸ்லீம்களோ என்று நினைக்க தோன்றுகிறது என்று சொல்கிறார்கள். சகோர்களே, ஆரோக்கியமான உடம்பில் தான் ஆரோக்கியமான சிந்தனை இருக்கும். இவ்வளவு பயான் பண்ணியும், இவ்வளவு விளக்கங்கள் சொல்லியும், இவ்வளவு கருத்தரங்கள் நடத்தியும் ஏன் தலைவேற செய்யலண்டா? இப்பதான் எனக்கு விளங்கு. ஆரோக்கியமான உடம்பில் தானே ஆரோக்கியமான சிந்தனை இருக்கும். உடம்பு ஆரோக்கியம் கட்டு போயிருக்குது. திண்டா தூக்கம் முழிச்சா பசி, இவர் எங்க விளக்கம் கேட்க போறார்? இவருக்கு எங்க சொல்ற விளக்கம் விளங்கும்? எனவேதான் சில உலமாக்கிட்ட சொன்னா கொஞ்சம் ஆழமா பேசுங்க. ஆழமா பேசினா இப்படி பேசியே உனக்கு விளங்குதில்லை. ஆழமா பேசினா நான் மட்டும்தான் தனியை நின்று கொண்டு பேச வரும். நீங்க சரியான சைக்காலஜியை விளங்கி பேசணும்னு சொல்ற வேண்டியது இருக்கு. இந்த அளவுக்கு சமுதாயம் ஒரு பக்கத்தில் மற்ற ரகமாக இருந்தால் இன்னொரு பக்கத்தில் ஆரோக்கியமான வளர்ச்சி இருக்கிறது என்பதை நான் மறுக்க வரவில்லை. என்றால் ஒரு தாயிடம், ஒரு அழைப்பாளனிடம் எப்போதும் அமல், நம்பிக்கை, எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். விரக்தி வரக்கூடாது, நம்பிக்கை இருக்கக்கூடாது. என அந்த வகை இந்த சமுதாயத்துடைய எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை நமக்கு ஆழமாகவே இருக்கிறது. ஆனால் நாம் அனைவரும் திரண்டு ஒன்றாக இணைந்து இந்த சமுதாயத்தின் வளமான எதிர்காலத்துக்காக போராட வேண்டிய அவசியம், தேவை நிச்சயமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹு தஆலா சொல்வதாக சொன்ன ஒரு ஹதீஸ் குதுசியை உங்களில் பலர் அறிந்த ஹதீஸ் குதுசியை உங்களது நினைவுக்கு கொண்டு வருகிறேன். அல்லாஹ் மறுமையில் ஒரு அடியானை பார்த்து, ஓ அடியானே, நான் பசியில் இருந்தேனே, நீ என்னை வந்து சுகம் விசாரித்தாயா, எனக்கு உணவு தந்தாயா என்று அல்லாஹ் கேட்பான். அடியான் சொல்வானா? அதற்கு அல்லாஹ், ஓ அடியானே, இன்ன அடியான் பசியில் இருந்தான், அவனுக்கு நீ உணவளித்திருந்தால் நீ எனக்கு உணவளித்தவனாக கருதப்பட்டிருப்பாய் என்று சொல்வான். மீண்டும் அல்லாஹ் கேட்பான், ஓ அடியானே, நான் உடை இல்லாமல் இருந்தேன், நீ ஏன் எனக்கு துணி தரவில்லை? அந்த அடியான், யா அல்லாஹ், நீ உடை இல்லாமல் இருந்தாயா, உனக்கு உடை தேவை இருந்ததா என்று கேட்கிற போது அல்லாஹ் சொல்வானாம், இந்த அடியானுடைய இல்லாமல் இருந்தால், அந்த அடியானுக்கு நீ உடை கொடுத்திருந்தால் நிச்சயமாக அங்கே நீ என்னை கண்டிருப்பாய். அதே போல அல்லாஹு தஆலா அந்த அடியானை பார்த்து கேட்பானாம், அடியானே, நான் நோயாளியாக இருந்தேன், ஏன் நீ என்னை வந்து நோய் விசாரிக்கவில்லை? அதற்கு அந்த அடியான், நீயா நோயாளியாக இருந்தால் உனக்கு நோய் ஏற்படுவது சாத்தியமில்லையே என்று சொல்கிறான். அதற்கு அல்லாஹு தஆலா, இந்த அடியான் நோயாளியாக இருந்தால் அவனை போய் சுகம் விசாரித்து அவனுக்கு நீ சிகிச்சையை கொடுத்திருந்தால், அவனுக்கு உதவி செய்திருந்தால் என்னை சுகம் விசாரித்தவனாக, எனக்கு உதவி செய்தவனாக கருதப்படுவா என்று பதில் சொல்வான். இந்த பிரபலமான ஹதீஸ் குறிச்சை நினைத்து பார்க்க வேண்டும். எனவே மக்கள் சேவை என்பது இறை சேவை. தமிழிலே சொல்வார்கள், மக்கள் சேவை மகேசன் சேவை. அடியார்களுக்கு செய்கின்ற ஒவ்வொரு பணியும், உணவளிப்பது, உடை அளிப்பது, குடிபானம் கொடுப்பது, நோய்க்கு தீர்வு கொடுப்பது, எல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற பணிகள். சிறை பணி, தவா பணி, அழைப்பு பணி என்ற பேர் உண்மையைதான் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கட்டும், தனி மனிதர்களாக இருக்கட்டும், இயக்கங்களாக இருக்கட்டும், தங்களுடைய தவா முயற்சியில், அழைப்பு பணி முயற்சியில், சமூக பணியில் கூறு போடாமல், தவா என்பது வேறு, சமூக மேம்பாட்டுக்கான உழைப்பு என்பது வேறு, தீன் என்பது வேறு, சமூகத்தின் துனியாவுடைய விவகாரங்களுக்காக உழைப்பது என்பது வேறு என்ற பாகுபாடு நோக்கப்படாமல், மொத்தமாக ஒரு டோட்டல் டெவலப்மெண்ட், ஒரு பேலன்ஸ் டெவலப்மெண்ட், ஆன்மீக மேம்பாட்டுக்காக, தார்மீக மேம்பாட்டுக்காக, ஈமானிய மேம்பாட்டுக்காக உழைப்பது போலவே சமூகத்தின் பொருளாதார மேம்பாட்டுக்காக, சமுதாயத்துடைய சுகாதார நிலை ஆரோக்கியம் அடைவதற்காக, சமூகத்துடைய கல்வி முன்னேற்றத்துக்காக எல்லாம் உழைக்க வேண்டும். அதற்கூடாகத்தான் இந்த உலகில் ஒரு நல்ல சமூகமாக, ஆரோக்கியமான சமூகமாக நானும் நீங்களும் வாழ முடியும். நல்ல ஒரு தலைமுறையை உருவாக்குகின்ற பணிக்கு பங்காளிகளாக மாற முடியும். அனைத்துக்கும் மேலாக மறுமையில் ரப்புல் ஆலமீனான அல்லாஹுவின் திருப்தியை, அருளை, மஹப்பத்தை, ரிதாவை பெற்று நிரந்தரமான நிலையான அந்த சுவன வாழ்க்கையை நானும் நீங்களும் பெற முடியும். அதுதான் எமது இலக்கு, அதுதான் எமது இலட்சியம். அந்த வகையில் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காகவே சமூக மேம்பாட்டுக்காக நாம் உழைக்க வேண்டும். அந்த தூய்மை, அந்த இஹ்லாஸ், அந்த களப்பற்ற எண்ணம், அல்லாஹ்வுக்காக செய்கிறோம் என்ற அந்த உணர்வு மிக மிக முக்கியமானது. அதுதான் அடுத்த என்ஜிஓ கல்ச்சருக்கும், அடுத்த சமூக சேவை அமைப்புகளுடைய கலாச்சாரத்துக்கும், எமது இஸ்லாமிய சமூக சேவை கலாச்சாரத்துக்கும் இடையில் உள்ள அடிப்படையான வித்தியாசம். நாங்கள் உங்களுக்கு உணவளிப்பதெல்லாம் அல்லாஹ்வுக்காக, அவருடைய திருப்தியை பெறுவதற்காக. உங்களிடம் எந்த கூலியையும், எந்த பிரதி உபகாரத்தையும், எந்த நன்றி கூடலையும், எந்த பாராட்டையும், எந்த விளம்பரத்தையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லுமாறு அல் குர்ஆன் சொல்கிறதே. அத்தகைய சமூக சேவையாளர்கள், அத்தகைய அழைப்பாளர்கள், அத்தகைய கொள்கைவாதிகள், அத்தகைய மனிதாபிமானிகள் இந்த உலகத்தில் தோன்ற வேண்டும், உருவாக வேண்டும். நிச்சயமாக இந்த தீனுக்கூடாக மட்டுமே அத்தகைய மனிதர்கள் உருவாக முடியும் என்ற பேருண்மையையும் வலியுறுத்தி இங்கு நான் விடைபெறுகிறேன். الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته جزاكم الله خير.